हरिः ओम् तत्सत् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् ओम् श्रीपरमात्मने नमः நேற்றுக்கு இந்த பகவத்கீதை வகுப்பிற்கான முகவுரை இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம். இன்னும் அந்த இன்ட்ரொடக்ஷன் இன்னும் கண்டினியூ பண்ணணும். இன்னைக்கும் பகவத்கீதையை படிப்பதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் பொருட்டு நேற்று வந்து நம்ம புருஷார்த்தங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அர்த்தகா காமகா தர்மகா மோக்ஷா என்கின்ற நான்கு புருஷார்த்தங்கள். புருஷார்த்தங்கள் என்றால் ஒரு மனிதனால் விரும்பப்படுபவை, அடையப்பட வேண்டியவை. இந்த அர்த்தகா காமகா பொருள் இன்பம் என்ற பொருளை கொண்ட அர்த்தகா காமகா இவ்விரண்டையும் ஒரு மனிதன் வாழ்வதற்காக விரும்புகிறான். ஆனால் வாழ்க்கை வாழ்வது பொருளுக்காகவும் இன்பங்களுக்காகவும் மட்டுமல்ல. சோ பர்சன் லிவ்ஸ் இஸ் லைஃப் நாட் ஃபார் தி பர்சூட் ஆஃப் அர்த்த காமஸ். ஒன் பர்சூஸ் அர்த்த காம ஃபார் லிவிங் இஸ் லைஃப். இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக மனிதன் பொருளை ஈட்டுகிறான், இன்பங்களை அனுபவிக்கின்றான். அந்த வாழ்க்கை வாழ்வது பொருளீட்டுவதற்காக மட்டுமல்ல, இன்பங்களுக்காக மட்டுமல்ல. ஏனென்றால் பொருளை ஈட்டுவதன் மூலம் பாதுகாப்பை தேடி அந்த பாதுகாப்பின் மூலம் மனிதன் அடைய விரும்புவது உண்மையின் மோட்சத்தை, விடுதலையை, துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து கவலைகளில் நின்று விடுதலையை, நிலையான நிம்மதியை, நிறைவை, ஆனந்தத்தை ஒருவன் தேடுகிறான். இன்பங்களை அனுபவிப்பதன் மூலமும் ஒருவன் தேடுவது உண்மையில் ஆனந்தத்தையே. நல்ல செயல்களால், தர்மத்திற்கு புறம்பாக இல்லாத செயல்களால் புண்ணியத்தை ஈட்ட விரும்புதலும், யக்ஞ ஆகாதிகள் செய்து புண்ணியத்தை ஈட்டுதலும், புண்ணியத்தை ஈட்டுதல் கூட புண்ணியத்தின் மூலமாகவும் ஒருவன் உண்மையில் தேடுவது விரும்புவது நிலையான நிம்மதியை, அமைதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியைத்தான் ஒருவன் விரும்புகிறான். அதனால் மோக்ஷ என்ற சொல்லிற்கு விடுதலை என்ற பொருள் இருந்த போதிலும் அதன் உண்மையான பொருள், அதனால் குறிக்கப்படுவது இம்ப்ளைடு மீனிங் என்னவென்றால் நிறைவு, ஆனந்தக, துக்கமின்மை, அதுதான் ஒரு அதனுடைய பொருள். ஹாப்பினஸ் என்றுதான் பொருள். அந்த ஹாப்பினஸைத்தான் ஒருவர் அனைத்தின் மூலமாகவும் ஒருவன் தேடுவது ஹாப்பினஸை, நிலையான நிம்மதியை, நிறைவை. அந்த நிறைவை ஒரு மனிதன் ஒருபோதும் அடைய முடியாது. ஏனென்றால் அந்நிறைவு என்பது பரம்பொருளுடைய ஸ்வரூபமாக இருக்கிறது. எந்த பரம்பொருள் இந்த உலகனைத்திற்கும் இருப்பாக இருக்கிறதோ, எந்த பரம்பொருள் உலகத்திற்கு இருப்பை கொடுக்கிறதோ, எந்த பரம்பொருளோ அனை பொருளே அனைத்தையும் வியாபித்திருக்கிறதோ, எங்கும் வியாபித்து நீக்கம் அடைந்திருக்கிறதோ, எந்த பரம்பொருள் ஒவ்வொரு உயிருள்ளும், ஒவ்வொரு மனிதனுள்ளும், மனிதனில் உள்ளும், ஒவ்வொரு மனிதனுடைய மனிதனுடைய உள்ளே மெய்ப்பொருளாக இருக்கிறதோ, அந்த பரம்பொருளுடைய ஸ்வரூபமாகவே நிறைவு, ஆனந்தமானது இருப்பதால் அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ளுதலே நிறைவை தெரிந்து கொள்ளுதல். நெருப்பை தெரிந்து கொள்ளாமல், நெருப்பை, நெருப்பு என்றால் என்ன என்று அறியாத ஒருவனுக்கு உஷ்ணம் என்பது என்ன என்பது விளங்காது. அதே போன்று பரம்பொருளை அறியாதவர்களுக்கு நிறைவு என்றால் என்ன என்பது விளங்காது, மோக்ஷா என்றால் என்ன என்பது விளங்காது. அதனால பரம்பொருளை தெரிந்து கொள்ளுதலே நிறைவை தெரிந்து கொள்ளுதல், நிலையான மகிழ்ச்சியை தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதலே அறிதலே அடைதல், நிறைவை அறிதலே அடைதல். நேற்றுக்கும் சொன்ன, இன்னைக்கும் சொல்ற, சிலப்ப சாஸ்திரத்துல வந்து புனருக்தி தோஷம் என்பது கிடையாது. ஒரு முறை சொன்னதை மீண்டும் சொன்னால் அதுக்கு பெயர் புனருக்தி தோஷகான்னு சொல்றது. அந்த தோஷமானது சாஸ்திர பாடத்துல கிடையாது. ஏன்னா நல்லா கிரகிச்சுக்கணும், சொல்றத மனசுல நிறுத்திக்கணும், இதை பின்னாடம் இன்னும் நம்ம சிந்திக்கணும் அதை பற்றி. அதனால நிறைவை அறியத்தான் வேண்டும், அறிதலே அடைதல். நிறைவை ஒருபோதும் நாம் தனியாக அறிய முடியாது, நிறைவை பரம்பருடைய சொரூபமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த பரம்பொருளை அறிதலே நமக்கு வாழ்க்கையின் குறிக்கோள். அதனால்தான் இந்த மோட்சத்தை வந்து பரபுருஷார்த்த என்று நாம் சொல்கிறோம். அப்போ மோட்சத்தை அடைதல் என்றாலும், மோட்சத்தை அறிதல் என்றாலும், நிறைவை அறிதல் என்றாலும், பரம்பொருளை அறிதல் என்றாலும், பரமாத்மாவை பகவானை தெரிந்து கொள்தல் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான். பகவத் சாட்சாத்காரம் என்று சொன்னாலும், மோட்சத்தை அடைதல் என்றாலும் ஒன்றுதான். அப்ப அந்த பரம்பொருளை, பரம்பொருள் இருக்கிறது என்பது ஒரு உண்மை, இருக்கிறது என்பதை நாம் ஊகிக்கிறோம். எப்படி? இந்த பிரபஞ்சமெல்லாம் இயங்குகிறது, பிரபஞ்சமெல்லாம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, தேசம் இருக்கிறது, ஸ்பேஸ் இருக்கிறது, டைம் இருக்கிறது, உயிருள்ளவை இருக்கின்றன, உயிரற்றவை இருக்கின்றன, எத்தனையோ செயல்கள் நடைபெறுகின்றன, சூரியன் சந்திரன் முதலிய கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன, எல்லாம் இருக்கு, இயங்குகிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது, மேலான ஒன்று இருக்கிறது, இருக்கிறது என்று நம்ம எதையோ ஊகிக்கிறோம். ஆனால் அந்த ஒன்று எது, எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. தெரியாது என்பதும் தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால்தான் சாஸ்திரத்தை நம்ம படிக்கின்ற போது சாஸ்திரம் நமக்கு இந்த உண்மையை உணர்த்துகிறது. பரம்பொருளை தெரிந்து கொள்வதில் தான் நிறைவு இருப்பதால், ஒரு மனித வாழ்க்கையின் மேலான லட்சியம் என்னவென்றால், ஒரு மனிதனாக பிறந்தவன் மனிதனாக பிறந்து இன்பத் துன்பங்களை அனுபவித்து சில செயல்களை செய்து எதையதையோ சாதித்து முடிவில் இந்த மனித வாழ்க்கையானது ஒரு பயனுடைய அர்த்தமுடைய வாழ்க்கை ஆக வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனால் மனிதனுடைய மேலான குறிக்கோள் என்ன என்று புரிந்து அந்த குறிக்கோளை அடையும் பொருட்டு வாழ்தலே இந்த வாழ்க்கையை அர்த்தமுடையதாக செய்வதாகிறது. அப்ப ஒரு மனிதனுடைய மேலான குறிக்கோள் என்ன? வாட் இஸ் அல்டிமேட் கோல் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் அப்படின்னா, இந்த நிறைவை மோட்சத்தை புரிந்து கொள்ளுதல், பகவானை புரிந்து கொள்ளுதல். பகவானை புரிந்து கொள்வதற்கு, இறைவனை புரிந்து கொள்வதற்கு, பரம்பொருளை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த வாழ்க்கையே இருக்கிறது. அந்த பரம்பொருளை பகவானை புரிந்து கொள்வதில் வாழ்க்கையினுடைய மேலான வெற்றி அடையப்பட்டதாக ஆகிறது. இதுதான் சத்தியம். நமக்கு புரியுதோ புரியலோ, ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அது வேறு விஷயம், உண்மை இதுதான். மோக்ஷா பரம புருஷார்த்தா, மோக்ஷா இஸ் தி மோஸ்ட் எக்ஸால்டட் ஆஃப் ஆல் தி ஹியூமன் பர்சூட்ஸ், ஆல் தி ஹியூமன் கோல்ஸ். மோக்ஷா இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் டிஸ்கவரிங் பகவான். பரம்பொருளை புரிந்து கொள்வதில் தான் நமக்கு மோக்ஷம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பரம்பொருளை எப்படி புரிந்து கொள்வது என்ற கேள்வி கேட்கின்ற போது, நேற்று அங்கதான் ஆரம்பிச்சோம் உங்களுக்கு, எந்த ஒரு பொருளை அறிய வேண்டும் என்று சொன்னாலும், எந்த ஒன்றை உலகத்தில எதை அறிய வேண்டும் என்றாலும், அதை அறிவதற்கான கருவியானது நிச்சயமாக வேண்டும். அறிய உதவுகின்ற கருவி இல்லாமல் ஒன்றை, எந்த ஒன்றை பற்றிய அறிவையும் நாம் பெற முடியாது. Without appropriate means of knowledge, no knowledge of any object is possible in this world. ஒளியை அறிய வேண்டும் என்றால் கண், பார்க்கின்ற சக்தியோடு கூடிய நமக்கு கண்கள் வேண்டும். ஒலியை அறிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கேட்கின்ற சக்தி நமக்கு வேணும். அது ஹியரிங் பவர், இந்த காதிலே கேட்கின்ற சக்தியோடு கூடிய நமக்கு காதுகள் வேண்டும். ஏன் சக்தியோடு கூடிய காதுகள்னு சொல்றேன்? ஒரு ஒரு பிணம் இருக்குன்னா உயிர் பிரிந்த பிறகு காது இருக்கு, இயர் ட்ரம் எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்ல, சக்தி இல்லை. அதனால்தான் இந்த கேட்கும் சக்தியோடு கூடிய காதுகள் இருந்தால்தான், காது இல்லாம சக்தி தனியாக இயங்காது, காது மட்டுமே சக்தி இல்லாம நமக்கு நமக்கு ஒன்னும் கேட்க முடியாது. அதனால சக்தியோடு கூடிய காதுகள் நமக்கு வேண்டும். ஒலியை அறிவதற்கு மனத்தினருக்கு, நமக்கு மூக்கு, நமக்கு சாதனமாக இருக்கிறது, மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜாக இருக்கிறது. சுவையை அறிய உதவுகின்ற கருவியாக நாக்கு இருக்கு. நாக்கு அதாவது அறிய சுவையை அறிய உதவுகின்ற சக்தியோடு கூடிய நாக்கு நமக்கு ஒரு கருவியாக இருக்கிறது. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவதற்கு சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தாக என்று சொல்லப்படுகின்ற சப்த ஒலி ஸ்பர்ஷ தொடுதல் டச் சவுண்ட் டச் சப்த ஸ்பர்ஷ ரூப ஃபார்ம் ரச டேஸ்ட் கந்த ஸ்மெல் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தாக. இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய உலகமாக இருந்தாலும் இந்த உலக அனைத்தும் ஐந்தே ஐந்து விஷயங்களாக, விஷயம்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ் அறியப்படு பொருள், ஐந்தே ஐந்து அறியப்படு பொருள்களாகத்தான் இவ்வளோ பெரிய உலகம் இருக்கிறது. ஆறாவதாக அறியப்படக்கூடிய ஒன்று நமக்கு இங்க உலகத்துல இல்லை. நம்மால் அறியப்படுகின்ற அனைத்தும் ஐந்தே ஐந்து விஷயங்களாகத்தான் இருக்கின்றன. கண்களால் பார்க்கப்படுபவை, காதால் கேட்கப்படுபவை, மூக்கினால் நுகரப்படுபவை, நாக்கினால் சுவைக்கப்படுபவை, தொழினால் தொடப்படுபவை. இப்படி சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தாக என்று ஐந்து விஷயங்களாகத்தான் உலக அனைத்தும் நமக்கு இருக்கிறது. இந்த விஷயங்களை நம் வந்து ஐந்து பொருள்களை கொண்டு அறிகிறோம். ஐந்து பொருள்கள் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நாலெட்ஜ், மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் ஆக நமக்கு இருக்கின்றன. இந்த சமஸ்கிருதத்துல வந்து மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் என்ற சொல்லுக்கு என்ன இருக்கு, அறிய உதவுகின்ற கருவின்னு சொல்றதுக்கு பிரமாணம்னு சொல்றோம். பிரமாணம் எவிடன்ஸ், மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ், மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் பிரமாணம் அப்படின்னா மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலெட்ஜ். இப்ப நான் பேசுறேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எவிடன்ஸ், இங்க என்ன பிரமாணம் உங்களுக்கு, உங்களுடைய கேட்கும் சக்தியோடு கூடிய உங்களுடைய காதுகள் தான். அதனால ஒரு பொருளை அறிவதற்கு அதற்கே உரிய ஒரு கருவியானது நமக்கு வேண்டும். அறிய உதவுகின்ற கருவி இல்லாமல், பிரமாணம் இல்லாமல், மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் இல்லாமல் எந்த ஒன்றையும் நம்மால் அறிய முடியாது. So without a means of knowledge, no knowledge is possible. இது ஒரு ஒரு உண்மை. அப்ப இந்த உண்மையை வைத்து பார்க்கின்ற போது பரம்பொருளையும் அறிவதற்கு நமக்கு ஒரு கருவி வேண்டும். இங்கதான் வரேன், இதான் இன்னைக்கு கிளாஸ். பரம்பொருளை அறிவதற்கு என்ன கருவி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, பரம்பொருளை எப்படி அறிவது? அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பரம்பொருள் உலகனைத்தையும் வியாபித்திருந்தாலும், உலகில் அனைத்தையும் எப்படி நீரானது கடல் அனைத்தையும் அலைகளையும் வியாபித்திருக்கிறதோ அவ்விதம் அனைத்திற்கும் மேலான பரம்பொருள் அனைத்தையும் வியாபித்து எங்கும் இருக்கின்ற போதிலும் அப்பரம்பொருளை புறப்பொருளாக ஒருபோதும் அறிய முடியாது. பரம்பொருளை ஒரு ஆப்ஜெக்டாக அறிய முடியாது. எப்படி அறியலாம்னா, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, பரம்பொருள் ஒவ்வொருவருள்ளும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறது. உள்ள மட்டும் இல்ல, உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறது. ஆயினும் மனதிற்குள் தான் பரம்பொருளை அறிய முடியும். இட்ஸ் அவைலபிள் ஃபார் ரெக்கக்னிஷன் ஒன்லி இன் ஒன்ஸ் ஓன் மைண்ட். தன்னுடைய மனதிற்குள்ளே தான், ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய மனதிற்குள்ளே பரம்பொருளை அறிய முடியும். ஒரே பரம்பொருள் அனைத்து மனங்களிலும் இருக்கின்ற ஒரே பரம்பொருளை ஒவ்வொருவரும் தன் மனதிலுள்ளே அறிய முடியும், மனதில்தான் அறிய முடியும் என்கின்ற உண்மை நமக்கு சாஸ்திரம் சொல்லுகிறது. சாஸ்திரம் ரிவீல்ஸ் திஸ் சீக்ரெட். இப்ப மனதிற்குள்ள தெரிந்து கொள்ளும். ஏன்னா எல்லாமே பரம்பொருளால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, நம்முடைய உடம்பு எங்க இருக்கிறது, பிரபஞ்சத்துக்கு வெளிவா இருக்கு, இருக்கின்ற பிரபஞ்சம் அனைத்தையும் பரம்பொருள் வியாபித்திருக்கிறது சொன்னா பிரபஞ்சத்தில் அங்கமாக இருக்கின்ற நமக்குள்ளும் பரம்பொருள் இருக்கதான செய்யணும். எப்படி கடலின் கடலுக்கே மெய்ப்பொருளாகிய நீர் ஒவ்வொரு அலைக்குள்ளும் இருக்கிறதோ அதே மாதிரி அனைத்தையும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருள் நம்முள் ஒவ்வொருவருள்ளும் இருப்பதாலே நம்முடைய மனதிற்குள்ளே நமக்கு பரம்பொருளை மனதில்தான் அறிய முடியும், மனதில்தான் அறிய முடியும், நம்முடைய சொரூபமாகத்தான் அறிய முடியும் என்பதை சாதனுக்கு கூறுகிறது. அதனால நம்முடைய ஸ்வரூபமா அனைத்தும் வியாபித்திருக்கின்ற நம்முடைய சொரூபமாக இருக்கின்ற பரம்பொருளை நம்முடைய சொரூபமாக எப்படி அறிவது, அதற்கு என்ன கருவி வேண்டும், அது நம்மிடமிருந்து வேறாக இருக்கின்ற ஒரு பொருளாக இருந்தால் பரம்பொருளை பொருள்களால் அறிய முடியும். நம்மிடமிருந்து வேறாக இல்லாத ஒரு பொருளாக நம்முடைய ஸ்வரூபமாகவே பரம்பொருள் இருப்பதால் நம்முடைய பொருள்களை நாம் பயன்படுத்தி அறிய முடியாது. பொருள்களை எப்ப பயன்படுத்தணும் சொன்னா நம்மிடமிருந்து வேறாக இருக்கின்ற அறிகின்ற நாம் அறியப்படுகின்ற பொருட்கள் நம்மால் அறியப்படுகின்ற பொருட்கள் வேறு, அறியப்படும் பொருள்களை அறிவதற்கு நம்மிருந்து வேறாக இருப்பவர்களை அறிவு வேறாக இருப்பவைகளை அறிவதற்கு பொருள்களை பயன்படுத்தலாம். அறிகின்றவன் நான், அறியப்பட வேண்டிய பரம்பொருளும் என்னுடைய சொரூபமாகவே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்ன கருவி, இங்குதான் நமக்கு சாஸ்திரம் சொல்வது சாஸ்திரம்தான் கருவி. சாஸ்திரம் எப்படி கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்தினுடைய விஷயங்களை சொற்களின் பொருளை முறையாக ஒரு ஆச்சாரனுடைய சகாயத்தோடு உதவியோடு கேட்டு புரிந்து கொள்ளுதல், சாஸ்திரத்தை படித்து சொற்களின் பொருளை புரிந்து கொள்ளுதலே பரம்பொருளை புரிந்து கொள்ளுதல். சாஸ்திரம் தனக்கே உரிய ஒரு முறையை கையாண்டு நமக்கு உண்மையை புரிய வைக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி, சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்றீங்களே, எது சாஸ்திரம்? நிறைய பேர் சாஸ்திரம்னா சாத்திரம்னு எடுத்துவாங்க, எடுத்தத ஜாதகம் பாக்குறது நினைச்சுப்பாங்க, ஹாரோஸ்கோப் எல்லாம் பாக்குறது நினைச்சுப்பாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. இங்கு சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வேதகா, வேதம்தான் சாஸ்திரம். வேதத்தை அல்லாத, வேதத்தை தவிர்த்து வேறு சாஸ்திரம் நமக்கு கிடையாது. அப்ப வேதங்கள் அல்லாத மற்றவை அனைத்துமே வேதத்தினுடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டு வேத விஷயங்களை கூறுகின்றவை தான் மற்றவை எல்லாமே. தமிழ்ல இருக்கிற திருமுறைகளோ அல்லது வைணவ ஆச்சாரர்களுடைய மற்ற பிரபந்தாதி நூல்களோ, ராமாயண மகாபாரதாதி இதிகாசங்களோ அல்லது 16 மகாபுராணங்கள், 16 சிறிய புராணங்கள், உபபுராணங்கள், எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற உட்பமான உண்மைகளைத்தான் அதை விவரித்து கூறுகின்றன. அதனால நமக்கு ஆதார கிரந்தகா மூல சாஸ்திரம் நமக்கு வேதம்தான். அதனால்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை முறைக்கு என்ன சொல்ற வைதிகா தர்மஹா. இப்ப வேதம்னு சொன்னா சாஸ்திரம்னு ஏன் அதுக்கு பேரு, வேதத்துக்கேன் சாஸ்திரம்னு பேரு, வேத சாஸ்திரம் ஏன் வேத சாஸ்திரம்னு பேருன்னா இந்த சாஸ்திரம்ங்கிற பேரு வந்து இரண்டு வினைச்சொற்கள் இருந்து நமக்கு பெறப்பட்ட ஒரு சொல். சாஸ்தி என்றால் ஆள்கிறது, கவர்ன்ஸ் என்று பொருள். திராயத்தே என்றால் காக்கிறது என்று பொருள். சாஸ்தி திராயத்தே இத்தி சாஸ்திரம், சாசனாத்து திராயத்தே இத்தி சாஸ்திரம். அது எந்த ஒன்று நமக்கு வாழ்க்கை முறையினை காட்டி நம்மை வழிநடத்தி காப்பாற்றுகிறதோ அது சாஸ்திரம். சோ தட் விச் கவர்ன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸஸ், கவர்ன்ஸ் அவர் வே ஆஃப் லைஃப் அண்ட் ப்ரொடெக்ட்ஸஸ் இஸ் சாஸ்திரம். எது நம்மை நமக்கு வாழ்க்கை முறையை காட்டி நம்முடைய வாழ்க்கை நம்மை வழிநடத்தி காக்கிறதோ அது சாஸ்திரம். அப்போ வேதத்துல கூட எல்லா வேதங்களும் படிக்க முடியுமா? முடியாது. அந்த வேதத்துல நமக்கு மூன்று பகுதிகள் உண்டு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து கர்ம காண்டகா, இரண்டு பெரிய பகுதி என்ன கர்ம காண்டகா தான். அந்த கர்ம காண்டத்துல நிறைய நமக்கு யஜ்ஞி ஆகாத விஷயங்கள், என்னென்ன யஜ்யங்கள் செய்தால், என்னென்ன தேவதைகளை வழிபட்டால், என்னென்ன ஆகுத்திகளை நமக்கு ஹவிசுகளை போட்டால், எத்தனை ஆவர்த்திகளை மந்திரங்களை சொன்னால் என்னென்ன பலன் கிடைக்கும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற கர்மகாண்டத்திலே நிறைய வழிபாடு, தேவதைகளாக இருக்கின்ற இறைவனை வழிபடுவதற்கான நமக்கு கர்மாக்கள், ரிச்சுவல்ஸ், அவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நமக்கு அது வேண்டியதில்லை. அடுத்து உபாசனா காண்டம் இருக்கு, அது ஒரு சிறிய பகுதி. நம்முடைய உபாசனத்துல வந்து தேவதைகளை வந்து எப்படி, தேவதைகளாக இருக்கின்ற இறைவனை எப்படி வழிபடுவது, இயற்கை சக்திகளாக இருக்கின்ற இறைவனை எப்படி நமக்கு மனதிலே எண்ணுவது என்கின்ற தியானத்திற்கான முறை நமக்கு கற்பிப்பது உபாசனா காண்டம். அந்த இரண்டு காண்டங்களையும் நாம் தவிர்த்து விடலாம், நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கர்ம உபாசனா காண்டங்களை தவிர்த்தோம்னு சொன்னா கடைசியில் இருக்கிறது என்ன, வேதத்தினுடைய முடிவு பகுதி வந்து வேத அந்த சாஸ்திரம். வேதத்தினுடைய முடிவு பகுதியில் பகுதிக்கு வேத அந்த சாஸ்திரம் என்று பெயர். அந்த வேத அந்த சாஸ்திரத்திற்கு கர்ம ஞான காண்டகா என்றும் பெயர். அப்ப கர்ம உபாசனா காண்டங்கள், இந்த முதல் இரண்டு காண்டங்களை கொண்டது கர்ம சாஸ்திரம். அதை விட்டுட்டு ஞான சாஸ்திரம், மோக்ஷ சாஸ்திரம் என்று சொல்லப்படுவது எதுன்னு கேட்டா ஞான காண்டமாகிய வேதாந்த சாஸ்திரம். வேதத்தின் அந்தத்தில் முடிவு பகுதியில் இருக்கின்ற ஞான காண்டம்தான், வேத அந்த சாஸ்திரம்தான் நமக்கு இறைவனை பரம்பொருளை அறிய உதவுகின்ற கருவியாக இருக்கிறது உபநிஷத். இந்த வேத அந்த சாஸ்திரத்தில் ஞான காண்டத்தில் இருப்பவை உபநிஷத்துக்கள். உபநிஷத்துக்கள் நிறைய உபநிஷத்துக்கள் இருக்கு. அது கடைசி பாகம் வந்து அரண்யம், அரண்யக்கம்னு சொல்லுவோம். வேதத்தினுடைய கடைசி பகுதிக்கு அரண்யக்கம், வேதாந்த சாஸ்திரம், ஞானகாண்டா, அதுல இருப்பது நமக்கு உபநிஷத்துக்கள் தான். அந்த ஒவ்வொரு எல்லா உபநிஷத்து பல பெயர்கள் நமக்கு இருந்தாலும் கூட, எத்தனையோ நிறைய உபநிஷத்துக்கள் இருக்கின்றன, இருப்பினும் முக்கியமாக ஒரு 11-10 உபநிஷத்துக்களுக்கு ஒரு ஆதிசங்கர் நமக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த 10 உபநிஷத்துக்களை வந்து கொஞ்சம் நமக்கு 10 உபநிஷத்துக்களை படிக்க, 10 உபநிஷத்தையும் படிக்கிறதுக்கு நம்ம டைம் இருக்காது, அதுவே முடியாது. உபநிஷத்துக்கள் வந்து நமக்கு இந்த பரம்பொருளை அறிய உதவுகின்ற கருவியாக இருக்கின்றன. அப்ப ஏதாவது ஒரு உபநிஷத்தத்தை முறையாக சரியாக படித்து புரிந்து கொண்டாலே பரம்பொருளை புரிந்து கொள்ள முடியும். 10 இருக்கு. ஈஷ, கேன, கட, முண்டக, மாண்டூக்கிய, ஐத்தரேய, தைத்திரிய, சாந்தோக்ய, பகுதாரண்யகம் என்று இந்த 10 உபநிஷத்துகளுக்கு மேஜர் உபநிஷத்துன்னு பேர். ஏன்னா இந்த 10 வந்து ரொம்ப பாப்புலர் உபநிஷத்ஸ். பாக்கி எல்லாம் நிறைய, இன்னும் நிறைய இருக்கு, சின்ன சின்ன உபநிஷத்துகள் நிறைய இருக்கு. அவைகளுக்கு வந்து பாஷம் எழுதாததுனால அவைகள் அவ்வளவு பாப்புலரா ஆகல. ஆனா எல்லா உபநிஷத்துக்களுடைய விஷயம் என்னன்னா பரம்பொருள். உபநிஷத் என்று சொன்னாலே பரம்பொருளை பற்றிய அறிவு என்று பெயர். பிரம்ம வித்யா, பரம்பொருளை குறிக்கின்ற சொல் என்ன, பிரம்ம. இந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு, பரம்பொருளை பற்றிய அறிவுக்கு என்ன சொல்றது, பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யான்னு சொன்னா பரம்பொருளை பற்றிய அறிவு. உபனிஷத் என்ற சொல்லுக்கே பிரம்ம வித்யா என்றுதான் பொருள். எப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி நான் போக போக உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், உபனிஷத் என்றாலே பிரம்ம வித்யா என்று பொருள், பிரம்ம வித்யா என்றால் பரம்பொருளை பற்றிய அறிவு என்று பொருள். அப்ப உபனிஷத்துக்கள் தான் நமக்கு பரம்பொருளை அறிய உதவுகின்ற கருவிகளாக இருக்கின்றன. பிரமாண கிரந்தங்கள் சொன்னா உபனிஷத்துக்கள் தான். இப்ப உபனிஷத்துக்களையும் நமக்கு படிக்காத்தாலும் பரவாயில்லை. உபழ்த்துக்கள் எல்லாம் மாடுகள் மாதிரின்னு சொன்னா அந்த மாடுகளிலிருந்து கறக்கப்பட்ட பால் மாதிரி இருப்பது பகவத்கீதை. உபழ்த்துக்களுடைய சாரம் பகவத்கீதை. அப்ப இந்த பகவத்கீதை வந்து படித்து தெரிந்து கொண்டாலே, பகவத்கீதையை நாம் முறையாக படித்து பகவத்கீதையினுடைய கருத்துகளை, பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்ற நுட்பமான உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டாலே, உபழ்த்துகளை படித்து நம்மால் எது புரிந்து கொள்ள வேண்டப்பட வேண்டுமோ அதை புரிந்து கொண்டவர்களாக ஆகிறோம். இப்ப எதற்காக பகவத்கீதையை படிக்கிறோம் தெரிஞ்சிருச்சா? பரம்பொருளை அறிய உதவுகின்ற கருவியாக இருக்கின்ற உபழ்த்துக்களுடைய சாரமாக பகவத்கீதை இருப்பதால் பகவத்கீதைக்கும் அந்த பிரமாண கிரந்தகா என்கின்ற ஒரு தகுதி இருக்கிறது. உபழ்த்துக்கள் நமக்கு மூல கிரந்தங்கள், அது வேதத்தை சார்ந்தவை, வேதத்தின் அங்கமாக இருப்பவைகளால் உபழ்த்துக்கள் நமக்கு மேலான கிரந்தங்கள். அதுக்கு சுத்தி பிரமாணம் என்று பெயர். உபழ்த்துக்களுக்கு என்ன பெயர்னா சுத்தி பிரமாணம். ஏன்னா வேதத்திற்கு ஒரு பெயர் சுத்திகி என்பது. சுத்தியின் அங்கமாக இருக்கின்ற உபழ்த்துக்களுக்கு சுத்தி பிரமாணம்னு சொல்றோம். ஆனா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மைகளை நன்கு கேட்டு புரிந்து சிறிதும் பிறழாமல் மாறாமல் அவைகளை வந்து மீண்டும் மற்ற புஸ்தங்களிலே மற்ற நூல்களே நமக்கு எழுதியிருக்கிறார்கள். அப்படி மற்ற ஆச்சாரியர்களால் எழுதப்பட்ட உபழ்த்துக்களின் விஷயங்களையும் என்ன சொல்றோம், ஸ்மிருதி கிரந்தாகனு சொல்றோம். இப்ப ஸ்மிருதினா என்ன அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை கேட்டு புரிந்து மனதிலே நிறுத்தி மீண்டும் அவைகளை வந்து ஆச்சாரர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கிரந்தங்களுக்கு பெயர் ஸ்மிருதி கிரந்தாகா. அப்ப ஸ்ருதி என்பது நமக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட். இந்த சுத்தி யார எழுதுனன்னு கேட்டா, சுத்திக்கு ஆத்தர் கிடையாது, வேதத்திற்கு ஆத்தர் கிடையாது. வேதத்தை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும், வேதத்தை யாரும் இயற்றவில்லை. வேதம் என்பது நமக்கு வேதகா என்பது சுத்திகி என்ற பெண்பால் சொல், சுத்திகி என்பது பெண்பால் சொல், வேதகா என்பது ஆண்பால் சொல், ரெண்டு ஒண்ணுதான். சுத்தி என்று சொல்லப்படுகின்ற வேதமானது கால வரையறையின்றி இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு ஞான பொக்கிஷம். அதனால அது பகவானிடமிருந்து வந்தது என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன, மற்ற நூல்கள் எல்லாம் கூறுகின்றன, சாஸ்திரமே சொல்கிறது. இப்போ கால வரையறையற்ற ஒரு சாஸ்திரம் இது வேத சாஸ்திரம். அபௌருஷேயம் சாஸ்திரம் வேதகா. அபௌருஷேயம்னா என்ன என்றால், ஒரு மனிதனுடைய புத்தியிலே, மனிதனுடைய புத்தியில் உதித்தது அல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு மனிதனால் எழுதப்பட்டது அல்ல. சாதாரணமாக மனிதர்களால் எழுதப்படுபவை நிறைய நூல்கள் இருக்கின்றன. இப்போ வியாசரால் எழுதப்பட்டது மகாபாரதம், வால்மீகா எழுதப்பட்டது ராமாயணம், வியாசரால் எழுதப்பட்டவை 18, 18, 36 புராணங்கள் எல்லாம் சொல்றோம். ஆனா வேத சாஸ்திரம் யாராலும் எழுதப்படவில்லை. வேத சாஸ்திரத்துக்கு கால வரையறை இல்லை. ஏன்னா இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இருக்க நமக்கு என்ன ப்ரூஃப், நம்ம அம்மா அப்பா இருந்தாங்க, நம்ம அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டி இருந்திருக்காங்க, அவங்க அவங்க அம்மா அப்பா இருந்திருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி வேதமானது இருந்து கொண்டே இருக்கின்ற ஒன்று, கால வரையறையற்ற ஒரு சாஸ்திரம். வேதானாம் நித்தியத்துவ பிரபாக என்று சங்கரர் சொல்வார். அது வேதம் என்பது தங்குதடையின்று கர்ண பரம்பரை மூலமாக இருந்து கொண்டே இருக்கின்ற ஒன்று. எப்படி வேதத்திற்கு கால வரையறை இல்லைன்னு சொல்றீங்க? பகவானிடமிருந்து வேதம் வந்துன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய கீதைக்குள்ள போகணும். யாராவது சொல்ல முடியாது. எப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஆல்பபெட்ஸே படிக்காத சமயத்துல சென்டென்ஸ் பத்தி பேசக்கூடாது இல்லையா, வேர்ட்ஸ் பத்தியும் பேசக்கூடாது. அந்த மாதிரிதான் வேதத்திற்கு ஏன் கால வரையறை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். அது அப்புறமா வந்து புரிய வைக்கிறேன் உங்களுக்கு, இப்பத்திக்கு வேண்டாம். அதனால வேதம் யாராலும் எழுதப்படாத ஒன்று, யாரோ எந்த ஒரு மனிதனுடைய அறிவினால் அறிந்து தோன்றாதது. இட் இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் இன்டெலெக்ட். அதனால்தான் எந்த ஒருவராலும் எழுதப்படாததுனாலதான் என்ன பேரு, அபௌருஷேயம் சாஸ்திரம்னு சொல்றோம். அப்ப வேதத்தை காட்டிலும் நமக்கு மேலான ஒரு சாஸ்திரம் கிடையாது, வேதம்தான் நமக்கு மேலான சாஸ்திரம். கர்ம உபாசனா காண்டங்கள் நம்ம படிக்காட்டாலும் பரவாயில்லை. ஞான காண்டத்துல இருக்கின்ற உபழ்த்துக்களை படித்து புரிந்து கொண்டாலே போதும், வேதம் முழுவதும் படித்து என்ன பலனை நம்மால் அடையப்பட வேண்டுமோ அந்த பலனை, வேத அந்தத்தை மட்டும் படித்து நம்மால் அடைய முடியும். நல்லதான் அது. என்னைக்கு வேதம் எல்லாம் எப்ப படிக்கிறது நமக்கு? சோ வேதம் அனைத்தையும், கர்ம உபாசனா காண்டங்கள் எல்லாத்தையும் படிச்சு ஞான காண்டத்தை படித்து கடைசியில் என்ன ஒரு மேலான வெற்றியை பலனை நம்மால் நாம் அடைய வேண்டுமோ அந்த மேலான பலனை வேத அந்த சாஸ்திரத்தை படித்து மட்டுமே நம்மால் அடைய முடியும். இப்போ அந்த வேத அந்த சாஸ்திரத்தில் இருக்கின்ற உபழ்த்துக்களை படித்து என்ன நாம் ஞானத்தை பெற வேண்டுமோ அந்த ஞானத்தை பகவத்கீதையை படித்தே பெற முடியும். ஏன்னா பகவத்கீதையில வந்து, பகவத்கீதை என்கின்ற நூல் ஒரு தனி நூலாக இல்லாவிடனும், இந்த மகாபாரதத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்ற நூலாக இருந்தாலும், அதை தனித்து எடுத்து ஸ்மிருதி பிரஸ்தானம் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். பகவத்கீதைக்கு என்ன பேரு, ஸ்மிருதி பிரஸ்தானம்னு சொல்றோம். ஏன்னா பகவத்கீதையும் உபனிஷத்துக்களைப் போலவே பரம்பொருளை அறிய உதவுகின்ற கருவியாக இருக்கிறது. இப்ப பகவத்கீதையை முறையே சரியாக நன்கு தெளிவாக புரிந்து கொண்டால் அதை முறையா தெரிஞ்சுக்கணும், நாமவே படித்து புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் உபதேசம் நமக்கு வேணும், அதை வந்து முறைப்படி கேட்டு அந்த சொற்களை வந்து எப்படி கையாளணும்னு தெரிகின்ற முறையை அறிந்தவரிடம் நமக்கு தெரிஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பா. பகவத்கீதை என்பது நமக்கு மோக்ஷாஸ்திரம், நமக்கு மோக்ஷத்தை அடைவதற்கு, மோக்ஷத்தை அறிவதற்கு, நிறைவாக இருக்கின்ற பரம்பொருளை அறிவதற்கு உதவுகின்ற கருவியாக நமக்கு பகவத்கீதை இருக்கிறது. அதனால் நாம் பகவத்கீதையை படிக்க இருக்கிறோம். வந்தாச்சா? இப்ப பர்பஸ் தெரிஞ்சா என்னன்னு. இப்ப பகவத்கீதைக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கு, பெயர்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து பிரம்ம வித்யான்னு பேரு. நீங்க ஒவ்வொரு அத்தியாயமும் முடிக்கிறப்ப கடைசியில வரும் உங்களுக்கு, இதி ஸ்ரீமத் பகவத்கீதா சு உபனிஷத் சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே அப்படின்னு வரும். அப்ப என்ன அர்த்தம்னா, பகவத்கீதைக்கு பிரம்ம வித்யா என்கின்ற ஒரு பெயர் உண்டு. ஏன்னா பிரம்ம என்ற சொல்லால் குறிக்கப்படுகின்ற நுட்பமான கால இட பொருள் வரையறையற்ற மேலான பரம்பொருளை அறிய உதவுகின்ற கருவியாக பகவத்கீதை இருப்பதால் பகவத்கீதைக்கு என்ன பேரு, பிரம்ம வித்யா. பரம்பொருளை அறிய உதவுகின்ற கருவியாக இருப்பதால் பகவத்கீதைக்கு பிரம்ம வித்யா என்று பெயர். ஆனா இந்த பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டும். இப்ப எப்படி நீங்க நம்ம வந்து யாராவது போய் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் பண்ணணும்னு நினைச்சா யூனிவர்சிட்டியில போறப்ப என்னவா போகணும், ஒரு ஆல்ரெடி ஒரு டாக்டரேட் நமக்கு இருக்கணும் இல்லையா, ஒரு பிஹெச்டி வாங்கி இருந்தாதான் போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் பண்ண முடியும். பிஹெச்டி பண்ணணும்னு சொன்னா ஒரு மாஸ்டர்ஸ் ஆல்ரெடி பண்ணி இருந்திருக்கணும். மாஸ்டர்ஸ் டிகிரி இல்லாம பிஹெச்டிக்கு போக முடியாது. மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு சொன்னா ஒரு டிகிரி பண்ணியிருந்திருக்கணும், அது ப்ரீ ரிக்வசிட் குவாலிபிகேஷன். இப்ப பிஎஸ்சி பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கி இருந்தாதான் எம்எஸ்சிக்கு போக முடியும் இல்லையா. அப்ப டிகிரி கிளாஸுக்கு போகணும்னா பிளஸ் டூ பாஸ் பண்ணி இருந்திருக்கணும், ஒழுங்கா ஸ்கூலுக்கு 10 வருஷம் ஒழுங்கா போயிருந்தா அந்த பிளஸ் டூக்கே போக முடியும். அப்போ எந்த ஒரு கல்வி தகுதியை பெறுவதற்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதியானது வேண்டும். ஒன் ஹேஸ் டு பி அடிக்குவேட்லி குவாலிஃபைடு இன் ஆர்டர் டு பிகம் மோர் குவாலிஃபைடு. ஒரு குவாலிஃபிகேஷன் வேணுமா வேண்டாமா? இப்போ ஒரு ஒரு கிராஜுவேட்டா இருந்தா தான் மாஸ்டர்ஸுக்கு போக முடியும். மாதிரி எந்த ஒரு கல்வி தகுதியை பெறுவதற்கும் நமக்கு அதற்கு ஒரு குறிப்பிட்ட தகுதி நமக்கு வேணும். எனி குவாலிஃபிகேஷன் ஹேஸ் அ ப்ரீ ரிக்வசிட் குவாலிஃபிகேஷன். ஒரு ஞானத்தை பெறுவதற்கு ஒரு நமக்கு குவாலிஃபிகேஷன் வேண்டும். அப்ப இங்க இந்த பரம்பொருளை பெற்ற பரம்பொருளை பற்றிய அறிவை பெறுவதற்கும் ஒரு தகுதி வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். நமக்கு இப்ப தெரிஞ்ச பரம்பொருளை பற்றிய அறிவில்தான் நாம் தேடுகின்ற, நாம் அனைவரும் யூனிஃபார்ம்லி விரும்புகின்ற நமக்கு நிம்மதி, நிறைவு, நிலையான மகிழ்ச்சி, மோட்சம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டதுனால நமக்கு என்ன வந்துருச்சுப்பா? ஆசை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரும் இல்லையா. அது பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோப்பி ந பிரவர்த்ததே. பிரயோஜனத்தை எதிர்பார்க்க ஒரு முட்டாள் கூட செய்ய மாட்டான். ஞானத்தை அடையணுங்கிற ஆசை எப்ப வரும்? ஞானத்தால் நமக்கு என்ன பிரயோஜனம் தெரியணும். ஞானம் வேணுங்கிற ஆசை எப்ப வரும்னா, ஞானத்தால் நான் அடைய போகின்ற பலன் என்ன, பலன் என்னன்னு தெரியணும். நமக்கு நிலையான நிம்மதி ஞானத்துலதான் இருக்குன்னு சொன்னா யார் ஞானத்தை விரும்ப மாட்டார்கள் சொல்லுங்க? எல்லாரும் ஞானத்தை விரும்புவர் இல்லையா. அப்ப ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை நாம் தெரிந்து கொள்கின்ற போது, when I understand the value of knowledge, I become committed to the pursuit of ஞானம். ஞானத்தை அடைய வேண்டும், ஞானம் வேண்டும் அப்படிங்கிற தீவிர இச்சை மனசுக்குள்ள வருது. அப்படி எப்ப மனசுக்குள்ள தீவிர இச்சை தெரிஞ்சுக்கணும், பரம்பொருளை தெரிஞ்சுக்கணும், பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை எப்ப தீவிரமா வருதோ அப்பதான் சாஸ்திரம் சொல்கிறது அந்த பர்சன் வந்து ஆன்மீகவாதி, அதாவது ஸ்பிரிச்சுவல் பர்சன். அப்ப அந்த ஆசை வருகிற போது, ஆசை வந்தாலும் அதற்கான தகுதி வேண்டுமா வேண்டாமா? ஆசை இருக்கலாம், எனக்கு கூட ஆசை இருக்கு, ஹார்வர்ட்ல போய் மாஸ்டர்ஸ் பண்ணணும் ஆசை இருக்கலாம். நான் அதற்கான குவாலிஃபைடா இருக்கணுமா இல்லையா? நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, மெட்ராஸ்ல நிறைய இருக்கு, ஐஐடி எல்லாம் இருக்கு, நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு. ஆனா அங்க போறதுக்கு என்ன வேணும்? ஐ மஸ்ட் பி குவாலிஃபைட், எலிஜிபிள், எலிஜிபிலிட்டி இருக்கணும். நான் பாட்டு பிச்சுமா கேட்டா கொடுத்துருவாங்களா என்ன? ஐ மஸ்ட் கோ வித் ப்ராப்பர் எலிஜிபிலிட்டி குவாலிபிகேஷன். அதே மாதிரி ஞானம் வேணும் வேணுங்கிற ஆசை இருந்தாலும் சாஸ்திரம் இந்த ஞானத்தை பரம்பொருளை பற்றிய அறிவை பெறுவதற்கு, மோட்சத்தை அறிவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு என்ன தகுதி வேணும்னா தூய நிலையான மனம். என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? பியோர் அண்ட் ஸ்டெடி மைண்ட், அந்தகரண சுத்தி, அந்தகரண நைஷ்சல்யம், ரெண்டு இருக்கு பாருங்க. சுத்திகின என்னன்னா தப்பெல்லாம் கிடையாது, எல்லாரும் மனசுலயும் அழுக்கு இருக்கு, எல்லா மனசும் ஈக்குவலி, அழுக்கே இல்லாத மனசே கிடையாது. எப்படின்னா அதாவது சொல்லுவாங்க, வீட்டு வாசப்படி இல்லாத வீடு இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி அழுக்கே இல்லாத மனசே கிடையாது, எல்லாரும் மனசுலயும் அழுக்கு இருக்கு. ஆனா எல்லா அந்த இந்த பரம்பரையை அறிவதற்கு என்ன வேணும்னா தூய மனம் வேண்டும். அப்ப எது அழுக்குன்னா விருப்பு வெறுப்புகள், கோபம், பயம், பதட்டம், பொறாமை, காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், அதனாலதான் இந்த ஆறுக்கு அழுக்குன்னு பேர். இது இருக்க வரைக்கும் நமக்கு என்ன, ஞானத்தை வந்து ஞானத்தை அடைவதற்கு தடையாக இருப்பதால் தான் அவர்கள் பேரு ஷட் ரிபவகான்னு பேர், ஆறு விரோதிகள் பேர், ஷடரையக. இந்த ஆறும் நீங்களும் சொல்லிதான் என்ன பண்ணோம், ஷடாரி வச்சுக்கிறோம். பெருமாள் கோவில் போனா ஞானம் வேணும்னு கேட்கிறோம் இல்லையா, ஞானத்துக்கு ஒரு பேரு ஷடாரி. என்ன இந்த ஆறின் பகைவன் ஞானம். இந்த ஞானத்தை குறிக்கின்ற அடையாளம் நமக்கு அந்த கேப், பகவான் ஸ்வீட்டோடு இருக்கிற கேப், அது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உண்டு, ஷடாரி இல்லையா. இப்ப இந்த ஆறு நமக்கு மனசுல இருக்கு, இயல்பாக இருக்கு. இந்த ஆறு இருக்கே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வெரி நேச்சுரல் டு ஹாவ் ஃபார் எனி மைண்ட் டு ஹாவ் ஆல் தீஸ் இம்பியூரிட்டிஸ். அப்போ இந்த ஆறு அடியோடு போகாது, ஓரளவுக்கு அவைகளம சுத்தமாக்கணும் இல்லையா. அதனால மென்டல் பியூரிஃபிகேஷன் ஒரு குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் கொஞ்சம் இந்த விருப்பு வெறுப்புகள், கோபம், பயம், இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து வி மஸ்ட் மேனேஜ். மேனேஜ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம பியூரா இருப்போம்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு இடத்துல மனசு இங்க பாடம் கேட்கிறப்ப எங்கேயோ போயிட்டு இருக்கும் மனசு, அலை பாஞ்சிட்டு இருக்கும். சில நிறைய பேருக்கு வந்து ஹைலி ரெஸ்ட்லெஸ் அஜிடேட்டட் மைண்ட், எங்கேயும் உட்கார முடியும், மனசை வைக்கவே முடியாது. ஒரு கொஞ்ச நேரமாவது நிறுத்த முடியும் மனசு ஒரு இடத்துல, அந்த மாதிரி இல்லை, மென்டல் ஸ்டெடினஸ் கிடையாது. அப்போ அந்த கரண நைச்சல்யம் ஆர் சித்த நைச்சல்யம்னா மென்டல் ஸ்டெடினஸ், அந்த கரண சுத்தி மென்டல் பியூரிபிகேஷன் தான் குவாலிபிகேஷன். இது இருந்தா அந்த கரண சுத்தி அடிக்குவேட் மென்டல் பியூரிபிகேஷன் மென்டல் ஸ்டெடினஸ் அந்த கரண சுத்தி அந்த கரண நைச்சல்யம் இல்லைன்னா சித்த சுத்தி சித்த நைச்சல்யம் இருந்தா அதுதான் குவாலிபிகேஷன். எந்த குவாலிபிகேஷனும் வேண்டாம். இந்த குவாலிபிகேஷனை பெறுவது தான் ரொம்ப கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு. பாக்கி குவாலிபிகேஷன் ரொம்ப ஈஸி. இது இருந்துச்சுன்னு சொன்னா பகவத் சாட்சாத்காரம் நம்ம தானா திடால் ஏற்பட்டோம், ஒண்ணு கஷ்டமே இல்லை, பரம்பரை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் கூட பகவான் நம்ம விட்டு போக முடியாது, பரம்பரை விட்டு போக முடியாது. There's not even a fraction of fraction of second Bhagavan is away from us. அவ்வளோ பக்கத்துல இருந்துட்டே இருந்தோம் நமக்கு விளங்காம இருக்கு. ஏன்னா அந்த கரணம் ரெடி ஆகல, குவாலிபிகேஷன் இல்லை. அப்ப இந்த எப்படி இந்த குவாலிபிகேஷனை பெறுவது, இந்த தகுதியை எப்படி பெறுவது, பரம்பொருளை அறிவதற்கேற்ற தகுதியை பெறுவது எப்படிங்கிற கேள்வி வருகின்ற போது, ஏன்னா நான் பரம்பொருளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு உறுதி ரொம்ப இருக்கு, ஞானத்தின் மதிப்பை நான் அறிகிறேன், எனக்கு மோட்சம்ங்கிறது சாய்ஸ்லெஸ் எண்டாக இருக்கிறது, காமன் ஹியூமன் யூனிவர்சல் சாய்ஸ்லெஸ் அப்சல்யூட் எண்ட் மோக்ஷாங்கிறது. இது வந்து வயசானவங்களுக்கு வேணுமா சின்னவங்களுக்கு வேணுமா, மோட்சம்னா வயசான மனுஷனுக்கு அப்படிலாம் கிடையாது. எவ்ரி ஹியூமன் பீயிங் யங் ஆர் ஓல்ட் மேல் ஆர் ஃபீமேல் எவ்ரிபடி டெஸ்பரேட்லி சிக்ஸ் ஹாப்பினஸ். அதனால இந்த எப்படி இந்த தகுதியை பெறுவது அப்படின்னு சொன்னா, இந்த தகுதியை பெறுவதற்கு சாஸ்திரமுக்கு ஒரு வழி காட்டுகிறது, ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு காட்டுகிறது. நீ இவ்விதமாக வாழ்ந்தால் சக்கனி ராஜமார்க்கமோ என்ன ரொம்ப ராயல் பாத் லைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, அந்த வழியை கடைபிடித்து வாழ்ந்தால் போதும் எஃபர்ட்லெஸ்லி இந்த தூய மனநிலையை அடைய முடியும். தூய ஏன் உள்ள தூய்மைன்னு சொல்லுவோம், அந்த கரண சுத்தி அந்த கரண நைச்சல்யத்தை அடைவதற்கு நம்ம ஒன்னும் தலைகளை நிற்க வேண்டாம். இந்த பகவான் இந்த சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்து வாழ்ந்தாலே போதும். அது என்ன வாழ்க்கை முறைன்னா அதற்கு பேர் தான் கர்மயோக வாழ்க்கை முறை. இப்ப கர்மயோகா கர்மயோகன்னா என்னங்கிறது நீங்க எலாபரேட்டா படிக்க போறேன் கீதையில, சரிதான் இப்ப நான் சொல்ல மாட்டேன், இப்ப சும்மா அதோட சொல்றேன். இப்ப கர்மயோகங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, இப்படிதான் வாழ்ற முறை இருக்கு. அப்ப சாஸ்திரம் அந்த வாழ்க்கை முறையை நமக்கு பகவத்கீதையில அந்த வாழ்க்கை முறையும் பகவான் நமக்கு கற்றுத்தருகிறார். கர்மயோக வாழ்க்கை முறை வாழ்வது எப்படி, கர்மயோகத்தை கடைபிடித்து வாழ்வது எப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுனால இந்த பகவத்கீதைக்கு இன்னொரு பேர் என்ன, யோக சாஸ்திரம். அதே மனதை பக்குவப்படுத்துவதற்கு, பண்படுத்துவதற்கு, தூய நிலையான மனதை பெறுவதற்கு கர்மயோக வாழ்க்கை முறையை ஒருவர் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று பகவத்கீதையில் பகவான் சொல்வதால பகவத்கீதைக்கு இன்னொரு பேர் என்ன, யோக சாஸ்திரம். அப்ப பரமருளை பற்றிய அறிவை பெறுவதற்கு கருவியாக இருப்பதால் கீதைக்கு பிரம்ம வித்யா என்று பொருள். அந்த பரமருளை பற்றிய அறிவை பெறுவதற்கான தகுதியை பெறுவதற்கு வேண்டிய வாழ்க்கை முறையை நமக்கு கற்பிப்பதால் கீதைக்கு என்ன பெயர், யோக சாஸ்திரம் என்று பெயர். இப்ப ரெண்டு பேர் அடுத்த கிளாஸ்க்கு எல்லாம் ஞாபகம் வச்சிடணும், நோட்ஸ்ல ரெடியா வச்சிடணும், சரியா? யோக சாஸ்திரம்னா என்ன, பகவத்கீதைக்கு ரெண்டு பெயர்கள் ஏன், ஏன் யோக சாஸ்திரம் என்று பெயர், ஏன் பிரம்ம வித்யா என்று பெயர்னு தெரியணும், ரெண்டு பேர் இருக்கு. அப்ப நம்ம கவலையே போட, பகவத்கீதைய படிச்சாலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ வேண்டும்னு தெரிந்து கொள்ளலாம், அப்படி வாழ்வதால் நமக்கு என்ன பலன்னா தூய நிலையான மனதை பெற முடியும். தூய நிலையான மனதை பெற்றால்தான் பரம்பொருளை புரிந்து கொள்ள முடியும். பரம்பொருளை புரிந்து கொள்வதில் தான் நமக்கு நிறைவு இருக்கிறது. நிறைவை அடைவதில்தான் வாழ்க்கையே உண்மை, வாழ்க்கையே வெற்றி அடைந்ததாக ஆகிறது, அர்த்தமுடையதாக ஆகிறது. லைஃப் பிகம்ஸ் அப்சல்யூட்லி மீனிங்ஃபுல், சக்சஸ்ஃபுல் ஒன்லி வென் அ பர்சன் அக்காம்ப்ளிஷஸ் திஸ் அப்சல்யூட் கோல் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மோக்ஷம். இல்லையா, தெளிவா இருக்கா உங்களுக்கு? நான் வந்து செந்தமிழ பேச வேண்டாம்னு தான் பாக்குறேன், எனக்கு பேச செந்தமிழ்லாம் விட்டு போயிடுச்சு. முதல்ல சின்ன வயசுல அழகா பேசிட்டு இருந்தேன், அதெல்லாம் போயிடுச்சு. அதனால இப்ப வந்து நான் வந்து ட்ரை பண்றேன், சரியா? உங்க சாஸ்திர பாடம் வழங்கினா போறோம், அதுக்காக ரொம்பவும் இங்கிலீஷா கலந்தோ அதே மாத்திருக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை. எங்க அவசியமோ அங்க மட்டும் சொல்றேன். இனி போக போக நிறைய சமஸ்த வார்த்தையும் பயன்படுத்தி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது கேட்டு 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 அப்படியே பழகி போயிடும், பழகத்திலே எல்லாம் வந்துடும், உங்களுக்கு கவலையே பட வேண்டியதில்லை. சொல்லல எங்க புரியாட்டாலும், எங்க சந்தேகம் இருந்தாலும் நீங்க நம்ம குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஐ வில் கிளாரிஃபை எனி டவுட். ஏன்னா சந்தேகத்தை வச்சுட்டு மேல போகக்கூடாது. இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம படிக்கிற பாடம் எப்படின்னா, முறையாக படிப்படியாக படிப்படியாக எதை முதல்ல புரிஞ்சுக்கணும், எதை அப்புறம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு படிப்படியாக புரிஞ்சுக்க போறோம். அப்பதான் நமக்கு சந்தேகமே இருக்காது, தெளிவா இருக்கும், இந்த வேக்னஸ் இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கணும், சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும். அப்ப நமக்கு சந்தேகங்கள் வந்தாலும் நமக்கு நீங்கிடும், தெளி ஒவ்வொன்றும் புரிஞ்சுட்டே போகணும். இப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவு படிச்சுட்டோம், பகவத்கீதை என்பது பரம்பொருளை அறிவதற்கு உதவுகின்ற ஒரு கருவி. ஏன்னா அறிய உதவுகின்ற உபயத்துக்குரிய சாரத்தை நமக்கு பகவத்கீதை கொடுப்பதால் பகவத்கீதையும் ஒரு கருவி. அதற்கு ரெண்டு பேர் என்ன, பிரம்ம வித்யா யோக சாஸ்திரம். இப்ப உபயத்துக்களை வந்து பரம்பொருளை அறிவதற்கான சாதனமாக மட்டும்தான் உபயத்துகள் இருக்கின்ற, ஆனா அந்த ஞானத்தை பெறுவதற்கு வேண்டிய தகுதியை பெறுவது எப்படின்னு சாஸ்திரத்துல உபநிஷத்துல சொல்லல இல்லையா. இப்போ பரம்பொருளை அறிவதற்கு தகுதி வேண்டும் அப்படிங்கறத மட்டும்தான் சாஸ்திரம் சொல்லுது. அந்த தகுதியை பெறுவது எப்படிங்கறத நமக்கு உபநிஷத்துல சொல்லல. அந்த பகவத்கீதையில பரம்பொருளை அறிவதற்கான தகுதியை பெறுவதற்கு எவ்விதமாக நான் வாழ்க்கையை வாழ வேண்டும்ங்கிறது சொல்ற சொல்லித்தரதுனாலதான் அதுக்கு பெயர் யோக சாஸ்திரம்னு, சரியா? இது இப்போ இன்னொரு சொல்றேன் உங்களுக்கு, வாழ்க்கையில வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்குமே வந்து வாழ்க்கையில ஏதோ ஒரு விதமான கவலை, துக்கம், மனக்குறைகள், கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும். கவலை இல்லாத மனித மனம் கிடையாது, வேத துக்கம் இல்லாத மனித மனம் கிடையாது, குறைகள் இல்லாம ஒருத்தருமே கிடையாது, யாருமே இல்லை. இரஸ்பெக்டிவா வெதர் பர்சன் இஸ் ரிச் ஆர் புவர், எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சேலிங் இன் தி சேம் போட் வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஹேவிங் ப்ராப்ளம்ஸ் இல்லையா. எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து உண்மையில வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, எல்லாம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, இருக்காட்டாலும் சந்தோஷம் இல்லை. அப்ப அந்த கேள்விக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டா, ஒரு கவலைகளுக்கெல்லாம் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஏன் சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் ஏன் இல்லைன்னா, அவங்க நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில, பிரச்சனைகளால் தான் நிறைய ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறான பிரச்சனைகள். உங்க பிரச்சனை எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா என்ன பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனா பிரச்சனைகள் வெவ்வேறானவை, ஆனா எல்லோருக்கும் பிரச்சனை உண்டு. இந்த பிரச்சனைகளாலேயே ஒரு மனிதனுக்கு நிம்மதி இல்லை, அவனுக்கு கவலை இருக்கிறது, கவலை பிரச்சனைகளால. பிரச்சனைகள் ஏன் இருக்கின்றன அப்படின்னு கேட்டா, எனக்கு சாஸ்திரம் ஒரு காரணத்தை சொல்லுகிறது என்னன்னா, பல்வேறு மனிதர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து விதமான மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மூல பிரச்சனை இருக்கிறது, அது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை இருக்கிறது. தேர் இஸ் ஒன் காமன் ஹியூமன் யூனிவர்சல் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் விச் இஸ் தி காஸ் ஆஃப் ஆல் அதர் கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் வேரியட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வேரியஸ் பீப்புள். பல்வேறு மனிதர்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் மூலமாக காரணமாக ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றது, சாஸ்திரம் சொல்கிறது. அது என்ன பிரச்சனை, அது அந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. சோ அன்ஹாப்பினஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப், problems are because of this one fundamental problem. What is that one fundamental problem? That is one common human universal fundamental problem. And the one problem we have solved, we say all problems are gone. That is one problem. We say ஒவ்வொரு மனிதனுமே வந்து சாஸ்திரம் சொல்லுகிறது, நம்ம கேட்டா அப்படியே ஆன் இருக்கும். சாஸ்திரம் சொல்கிறது இந்த எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்னா, ஒரு மனிதன் வந்து தான் அல்லாதவைகளை தான் என்று கருதுகிறான், தான் அல்லாதவைகளை தான் என்று கருதுகிறான். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். சொன்னா விளங்காது முதல்ல, நான் அல்லாதவளை நான் என்று எடுத்துக்கொள்கிறேனா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும், அது நமக்கு தெரியாது. அது ஏன் அப்போ இந்த தான் அல்லாதவர்களை தான் என்று எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது, எடுக்கிறதுக்கு என்ன காரணம், நீ அல்லாதவைகளை நீ என்று எடுத்துக்கொள்கிறாய் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நமக்கு இந்த ப்ராப்ளமே முதல்ல புரியாது. அது ஏன் அப்படின்னா, உனக்கு வந்து நீங்கிறத யாருன்னு தெரியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நீ யார் என்பது உனக்கு தெரியாது, நான் யார் என்பது எனக்கு தெரியாது. உண்மையில நான் 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 என்று ஒரு சொல்லை நம் அனைவரும் பயன்படுத்துகிறோம். எதற்கு இல்லையா, நம்ம ரெஃபர் பண்றதுக்கு, அவரவர் தன்னை ரெஃபர் செய்வதற்கு எல்லோராலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல் அது நான் என்பது இல்லையா. அந்த நான் நான் சொல்றமே அந்த சொல்லுடைய பொருள் என்ன, அந்த சொல்லுக்கு பொருள் உடம்பா மனமா புலன்களா எல்லாம் சேர்ந்தா எது எதுவுமே சாத்திரம் சொல்லுகிறது எதுவும் கிடையாது. ஏன்னா நான் என்கின்ற சொல்லுக்கு உண்மையில என்ன பொருள் என்பது நமக்கு தெரியாது. நான் யாருங்க நமக்கு தெரியாது, தெரியாதுங்கிறதும் தெரியாது, தெரிஞ்சுக்கணுங்கிறதும் தெரியாது. அறியாமையை பற்றி அறியாமை இருக்கிறது, இக்னரண்ட் ஆஃப் இக்னரன்ஸ் இல்லையா, அதுக்கு என்ன சொல்ற செல்ஃப் இக்னரன்ஸ், ஆத்ம அஜானம்னு சொல்றோம். தன்னை பற்றி அறியாமை, நான் யார் என்பது எனக்கு தெரியாது அப்படிங்கிறது என்ன, ஆத்ம அஜானம். அது அஜானத்தை பற்றி அஜானம் இருக்கு. நான் யார் என்பது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுங்கிறதும் எனக்கு தெரியாது, அதனால தெரிஞ்சுக்கணுங்கிறதும் எனக்கு தெரியாது இல்லையா, தெரிஞ்சுக்கணுங்கிறதும் எனக்கு தெரியாது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ யார் என்பது உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுங்கிறதும் தெரியாது, தெரிஞ்சுக்கணுங்கிறதும் தெரியாது. இப்ப என்ன பண்றோம், நீ யார் உனக்கு தெரியாதனால நீ அல்லாதவைகளை நீ என்று எடுத்துக்கொள்கிறாய். அதுதான் வந்து காமன் ஹியூமன் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். நீ அல்லாதவைகளை நீ எடுத்துக்காம இருந்தாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். இப்ப மலமான பிரச்சனை, அந்த பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எத்தனையோ எண்ணற்ற பிரச்சனை பேசிட்டு இருக்குமே, சாஸ்திரம் சொல்றது இதெல்லாமே கடவுளே இத்தனை பிரச்சனைகளும் என்ன அதனால தெரியுமா, நீ அல்லாதவைகளை நீ என்று எடுத்துக்கொள்வதால் தான் இந்த பிரச்சனைகள். அப்ப நீ அல்லாத, அப்ப நீ அப்படியே எடுத்துக்கிறோம், அப்ப அடுத்த கேள்வி வரும், ஏன் ஏன் அப்படி எடுத்துக்கிறோம்னு கேட்டா, நமக்கு யார் நமக்கு தெரியாததுனாலதான். நான் யார் என்பது எனக்கு தெரியாததால ஹெல்ப்லெஸ், வேணும்னு தப்பனல. பிளீஸ் மேக் அ நோட், சாஸ்திரம் டஸ் நாட் வாண்ட் யூ டு ஃபீல் ஹர்ட் ஒஃபெண்டட். ஓகே, நமக்கு அந்த கில்ட்டே இருக்கக்கூடாது, நமக்கு கில்ட்டே வேண்டாம். நாம எந்த தவறையும் செய்யவில்லை, நல்லா வச்சுங்கோ. நம்ம வேணும்னு என் தப்பா எடுத்துக்கல. இப்போ நான் யாருங்கிறது ஏன் தெரியாதுன்னா, அறியாமை இயல்பாக இருக்கின்ற ஒன்று, இயற்கையாக இருக்கின்ற, நேச்சுரலி தேர் இஸ் இக்னரன்ஸ். அதனால நம்ம யாரும் வி ஆர் நாட் கிரியேட்டட் இக்னரன்ஸ், புரியுதா உங்களுக்கு. அறியாமை இருப்பது வந்து இயல்பாக இயற்கையாக இருக்கின்ற ஒன்று, அது நமக்கு சாஸ்திரமுக்கு புரிய வைக்கிறது. அறியாமை என்ற ஒன்று இருக்கிறது, அறியாமைக்கு துவக்கம் கிடையாது. அறியாமை ஹேஸ் நோ பிகினிங், இக்னரன்ஸ் ஹேஸ் நோ பிகினிங். அறியாமை யாரும் தோற்றுவிக்கவில்லை. அறியாமை இருப்பதற்கு நீ பொறுப்பு அல்ல, நீ காரணம் அல்ல. இயல்பாக இயற்கையாக அறியாமை இருக்கிறது. நமக்கு ஏன் இப்ப வந்து உனக்கு எனக்கு ஏன் கம்ப்யூட்டர்ஸ் தெரியலன்னா, இயல்பா இருக்கிறாரு எல்லாமே அப்படி. அறியாமை எதை பற்றி அறியாமையுமே நேச்சுரலா இருக்கு, இக்னரன் இயல்பாக இருக்கு. So, ignorance has no beginning. அப்ப இந்த சாத்திரமுக்கு புரிய வைக்கிறது, உனக்கு எத்தனையோ விஷயங்களை பற்றி அறியாம இருக்கலாம், எல்லாருக்கும் நிறைய விஷயங்களை பற்றி அறியாம இருக்கிறது. நமக்கு ஏதோ தெரிஞ்சதான் எத்தனோடு தெரியாது, உலகளவு கற்றது கைமின் அளவு கல்லாது உலகளவுங்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்தவன் உங்களுக்கு, இது ஏன் இப்படி கேட்டா நமக்கு தெரியாது. இந்த பூ ஏன் இப்படி இந்த மாதிரி, இந்த பெட்டல் ஏன் இந்த மாதிரி டிசைன்ல இந்த சைஸ்ல இருக்கு, தெரியாது. இந்த பூக்கு ஏன் இந்த மனம், தெரியாது. இது என்ன பூ, மல்லிப்பூ, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல போனா தெரியாது, அது மல்லிப்பூன்னு கேட்டு கேட்டு பழகிருக்கோம். இதுக்கு ஏன் இதுக்கு மட்டும் மனம் எப்படி இருக்கு, தெரியாது. இது ஏன் பெட்டல் இவ்வளவுதான் சைஸ் இருக்கு, தெரியாது. அதனால நமக்கு நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது, பரவாயில்ல. அறியாமை என்பது இயல்பாக இயற்கையாக இருக்கின்ற ஒன்று. எத்தனையோ விஷயங்களை பற்றி அறியாமை இருக்கலாம், ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, உன்னை பற்றிய அறியாமை. உனக்கு வந்து நீ நான் 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 சொல்லி பயன்படுத்துகிறாயே, அந்த சொல்லுக்கான உண்மையான பொருள் என்ன என்பது உனக்கு தெரியாது, தெரியாதுங்கிறதும் தெரியாது. யுவர் இக்னரன்ட் ஆஃப் யுவர் இக்னரன்ஸ், which is called innocence. அப்போ அப்படி உனக்கு தெரியாததுனால ஹெல்ப்லெஸ்லி சாய்ஸ்லெஸ்லி யூ மிஸ்டேக் யுவர் செல்ஃப் ஃபார் சம்திங் விச் யூ ஆர் நாட். நீ அல்லாதவைகளை நீ என்று எடுத்துக்கொள்கிறாய், நாட் தட் இன்டென்ஷனலி, ஹெல்ப்லெஸ்லி சாய்ஸ்லெஸ்லி, வழி தெரியாம எடுத்துக்கிறோம். இப்படி நான் அல்லாதவைகளை நான் என்று எடுத்துக்கொள்வதற்கு என்ன சொல்றதுன்னா அத்தியாசகான்னு பேர். நான் யாருங்கிறது தெரியாதுங்கிறதுக்கு என்ன சொல்றது அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினால அத்தியாசகா, நான் யாருங்கிறது எனக்கு தெரியாததுனால, தெரியாதுங்கிறதும் தெரியாததுனால சாய்ஸ்லெஸ்லி வேற வழி இல்லாம என்ன பண்றேன், நான் அல்லாதவைகளை நான் என்று எடுத்துக்கொள்கிறேன். நான் சொல்ல அந்த சாஸ்திரம் சொல்றது நீ அல்லாதவைகளை நீ என்று எடுத்துக்கொள்கிறாய். அப்படி எடுத்துக்கிறதுக்கு என்ன பேரு, எரோனியஸ் செல்ஃப் பர்செப்ஷன் இல்லையா, அதுக்கு என்ன சொல்றது அத்தியாசகான்னு பேர். டெக்னிக்கலா சாணக்கிட்ட சொல்றப்ப அத்தியாசகா. அப்ப நீ அல்லாதவைகளை நீன்னு எடுத்துட்டா பரவாயில்ல, அது என்ன பண்றோம் அப்புறம், நீ அல்லாதவைகளுடைய தர்மங்களை உன்னுடைய தர்மங்களாக எடுத்துக்கொள்கிறாய். You mistake the attributes of other things as your attributes. இப்ப உடம்புக்கு பிறப்பு இருக்கு, உடம்புக்கு இறப்பு இருக்கு, இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில நிறைய இன்ப துன்ப அனுபவங்கள் இருக்கு, ஏஜிங் இருக்கு, வியாதி வருது, இதெல்லாம் உடம்புடைய தர்மங்கள். உடம்புக்கு வியாதி வரும், உடம்புக்கு தேய்வு வரும், உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். நான் பார்க்க போறேன் என்னடி நல்ல மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு. இளமை இருக்கு, குழந்தை பருவமா இளமை பருவம் வரும், இளமை பருவம் மாதிரி மாறி போய் முதுமை பருவம் வரும், பருவங்கள் மாதிரி உடம்புக்கு இதெல்லாம் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், இந்த உடம்புடைய தர்மங்கள் எல்லாம் என்னுடைய தர்மங்களா நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி மனசுல கவலைகள் வரும், பிரச்சனைகள் வரும், கோபம் வரும், பொறாமை வரும், பயம் வரும், மனதின் தர்மங்களை நம்முடைய தர்மங்களா நம்ம எடுத்துக்குவோம். இவ்விதமாக நாம் அல்லாதவைகளை நாம் என்று எடுத்துக்கொள்வதோடு இல்லாமல் நாம் அல்லாதவர்களுடைய தர்மங்களையும் நம்முடைய தர்மங்களாக நம்ம ஏற்றுக்கொள்வோம் இல்லையா. இதுக்கு என்ன சொல்றது, சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இல்லையா, இது பேரு அத்தியாரோபகான்னு சொல்றோம். அஜ்ஞானத்தினால அத்தியாசம், அத்தியாசத்தினால அத்தியாரோபம். பரவாயில்ல கவலைப்படாதீங்க, இது இன்னும் அடுத்த கிளாஸ் நான் இன்னும் நிறைய சொல்லுவேன் இதை பத்தி, அப்புறம் நல்லா தெளிவாயிடும். இன்னைக்கு இப்பதான் இன்ட்ரோடக்ஷன், இப்படிதான் வரும், கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கேட்டு வரும். இந்த அத்தியாசகம் அத்தியாரோபம் நிறைய திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன் நான் உங்களுக்கு கிளாஸ்ல. அத்தியாரோபம் சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் தி ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் நான் செல்ஃப் அப்பான் தி செல்ஃப். இப்ப செல்ஃப்னா நம்ம சொல்றோம், நான் சொல்றேன், நான் அல்லாதவர்கள் எல்லாம் என்ன, நான் செல்ஃப், செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் சரியா, அப்படி வச்சுக்கலாம், இங்கிலீஷ்ல வச்சுக்கலாம், செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் வச்சுக்கலாம். இப்போ நான் செல்ஃபினுடைய ஆட்ரிபியூட்ஸை வந்து சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் தி ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் நான் செல்ஃப் அப்பான் தி செல்ஃப், அதுக்கு பேரு சூப்பர், அதுக்கு அத்தியாரோபகான்னு பேர். அஜ்ஞானத்தினால அத்தியாசக, அத்தியாசத்தினால அத்தியாரோபக இல்லையா. இப்ப அத்தியாரோபம் பண்றப்ப என்ன உங்களுக்கு, அந்த குறைகளை நான் செல்ஃபினுடைய குறைகளை எல்லாத்தையும் நம்முடைய குறைகளாக நம்ம ஏற்று பார்ப்போம். அப்ப நம்மை பற்றி நம்ம ஒரு கருத்து வச்சிருப்போம் இல்லையா. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் என்டர்டெயின் a notion about oneself. உன்னை பற்றி ஒரு கருத்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்றது, உன்னை பற்றி you entertain a notion about yourself based on your perception of yourself. Already you are ignorant of yourself. அப்புறம் you superimpose the not knowing yourself. You have your perception of yourself is erroneous. And the erroneous perception based notions you have entertained about yourself. அது எப்படி இருக்கும் அப்போ, உன்னை இல்லையா, கண்டிப்பா அந்த நோஷன்ஸும் என்ன, எரோனியஸ் நோஷன்ஸா தான் இருக்கும். So any notion லீவ் அலோன் த நோஷன் யூ என்டர்டெயின் அபவுட் அதர்ஸ். எனி நோஷன் யூ என்டர்டெயின் அபவுட் யோர் செல்ஃப் இஸ் டெஃபினெட்லி எரோனியஸ் நோஷன். இந்த சாஸ்திரம் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றது, இல்லை யாரும் ஒருத்தர் கூட இல்லை எக்ஸப்ஷன் கிடையாது தெரியுமா. நம்ம அத்தனை மனுஷாலையும் பார்த்து சொல்றது என்ன, எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு விஷயம் சொல்றது, எனி நோஷன் யூ என்டர்டெயின் அபவுட் யோர் செல்ஃப் இஸ் எரோனியஸ் நோஷன். உன்னை பற்றி எந்த என்னென்ன எண்ணத்தை கொண்டிருக்கிறாயோ அது தவறான எண்ணம், ராங் நோஷன். அதுக்கு பேர் தான் என்ன, அகங்காரகா. எரோனியஸ் நோஷன் ஒன் என்டர்டெயின்ஸ் அபவுட் ஒன் செல்ஃப் இஸ் அகங்கார. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ ஈகோ ஈகோன்னு நினைச்சுக்காதீங்க. அப்ப சொல்லுங்க, ஹூ டஸ் நாட் ஹாவ் ஈகோ? அவங்களுக்கு பெரிய ஈகோ, இவங்களுக்கு பெரிய ஈகோ, நம்ம பேசிட்டு இருப்போம். இன்ஃபேக்ட் சாஸ்திரத்துல திருஷ்டியில இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் சாஸ்திரம், இந்த புக்ஸ் ஆஃப் சாஸ்திரம், ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஈகோயிஸ்டிக். தேர் இஸ் நோ ஹியூமன் பீயிங் ஹூ இஸ் நாட் ஈகோயிஸ்டிக். நோ வை, எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹாஸ் ஈகோ. வாட் இஸ் ஈகோ? எனி நோஷன் ஒன் ஹாஸ் அபவுட் ஒன் செல்ஃப் இஸ் பேஸ்ட் ஆன் எரோனியஸ் பர்செப்ஷன் ஆஃப் ஒன் செல்ஃப். That erroneous notion one has about oneself is ahankaraha. Analai pa solunga, it is not wrong to be egoistic. Puridha ungalku? It is not a sin to be egoistic. Ahankaram irukkiradhu vandu thappiriya paapamo crimeo kadaiyadhu. It is a helpless situation. Shastram padichala, you'll be relieved of all the guilt and hurt. That is why we want Shastram. கொஞ்சம் இது சீரியஸான பாடம். இட்ஸ் நாட் ஒரு என்ன சொல்ற, பகவத்கீதா படிக்கிறேன்னு சொன்னா ஏதோ சும்மா சாஸ்திரங்களை வாசிக்கிறது பாராயணம் பண்றது அந்த மாதிரி கிடையாது. இட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஸ்மால் திங் மஸ்ட் பிகம் வெரி கிளியர் இன் த கிளாஸ் இட் செல்ஃப். நான் ஆஃப்டர் த கிளாஸ் அட்லீஸ்ட் மடி வந்தே வந்தா கேட்கணும். பிகாஸ் இட்ஸ் சீரியஸ் ஸ்டடி, இட்ஸ் இன்டென்ஸ் ஸ்டடி. It is something, yeah. Bhagavad Gita Shastram padikkanum sonnale Gita is Shastram. Bhagavad Gita padikkradhale nama Bhagavanodiye irukkonu artham, nama swarupathodiye irukkonu artham. So class e ungalku dhyanam aayidum pinnadi poga poga. Thaniya ukkaandu panna vendiya meditation la, class will become meditation for you, contemplation for you. அதனால வாட் இஸ் தி எரோனியஸ் நோஷன் அப்படின்னா அடுத்த கேள்வி வரும். போக போக கொஞ்சம் இன்னும் நல்லா வி வில் மேக் இட் கிளியரர் ஆல்சோ. இப்ப ஐ எம் ஸ்மால், நான் தாழ்ந்தவன், நான் சிறியவன், நான் குறைகளை உடையவன், நான் துக்கத்தோடு இருக்கிறேன், நான் துக்கி, I'm unhappy, I'm unhappy, I'm insecure, I'm insignificant, I'm small. எப்படி small னா, in terms of beauty I'm small, in terms of looks I'm small, in terms of position I'm small, in terms of possessions I'm small, in terms of manpower I'm small, in terms of political influence I am nowhere, I am very small, in terms of money power I am small, in terms of academic qualification I am small, I tried to get postdoctoral fellowship YIT but my friend has gone got from Harvard, one is small idea. There is always somebody for you to compare yourself. இந்த ஐ எம் ஸ்மால், ஐ எம் இன்சிக்னிபிகண்ட், ஐ எம் இன்செக்யூர், ஐ எம் அன்ஹாப்பி, ஐ எம் இன்கம்ப்ளீட், இது இந்த எண்ணங்கள் வந்து எல்லாருக்கும் உண்டு. இதெல்லாம் என்ன, எரோனியஸ் நோஷன்ஸ் வி ஹாவ் அபவுட் அவர் செல்ஸ். இந்த மாதிரி ஏன் தப்பான நோஷன்ஸ்னா, இப்ப யாரு கீழே சொல்லு பார்க்கலாம், ஐ எம் அன்ஹாப்பிங்கிறது இப்ப இல்லாம இருக்கலாம், ஐ எம் இன்சிக்னிபிகண்ட், ஐ எம் இன்செக்யூர் இல்லையா, இதெல்லாம் என்ன ராங் நோஷன்ஸ் தான். ஐ எம் ஸ்மால், ஐ எம் இன்அடிக்குவேட், எனக்கு குறைகள், நான் எனக்கு குறை இருக்கு, நான் குறைகளை உடையவள் உடையவன், இந்த எண்ணங்கள்லாம் இருக்கு. இதெல்லாமே என்ன, உன்னை பற்றி நீ கொண்டிருக்கின்ற தவறான எண்ணங்கள், ராங் நோஷன்ஸ் யூ ஹேவ் அபவுட் யுவர் செல்ஃப். அப்ப இந்த எண்ணங்கள் இருக்கப்ப நமக்கு என்ன, உங்களுக்கு இந்த எண்ணங்கள் இந்த அகங்காரம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எரோனியஸ் நோஷன்ஸ் யூ ஹேவ் அபவுட் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் ஸ்மால் எக்ஸைட், நான் தாழ்ந்தவன், நான் குறைகளுடைய எண்ணம்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு என்ன வருது, தேவை என்ற ஒன்று வருகிறது. அடுத்தவர்களுக்கு குறை இருக்குன்னு கவலை கிடையாது, நான் குறைகளை உடையவன், நான் துக்கப்படுகிறேன், நான் தாழ்ந்தவன் இல்லையா, என்ன உங்களுக்கு அப்போ, இதனாலதான் நமக்கு தேவை என்ற ஒன்று ஏற்படுகிறது. நான் குறைகளை உடையவன் வந்தா நமக்கு என்ன உங்களுக்கு தேவை இருக்கும், நீட்ஸ் வரும். I am inadequate when sense, when there is sense of inadequacy centered on I, limitation centered on I, non, yeah. அப்ப நமக்கு கண்டிப்பா என்ன வரும், தேவைகள் வரும். அப்ப தேவை என்ற ஒன்று நமக்கு இருப்பதற்கு காரணமே என்ன, அது தேவை இது தேவை இது தேவை. இப்ப பயாலஜிக்கல் நீட்ஸ் எல்லாம் விட்டுடுங்க, தேவை வர காரணம் என்ன, தேவைக்கே காரணம் என்னன்னா நான் இந்த தவறான எண்ணங்கள் தான். இப்ப தவறான எண்ணம் இந்த தேவை வரப்ப என்ன உங்களுக்கு ஆசைன்னு ஒண்ணு வரும், புரியுதா. இப்ப வாட் இஸ் இந்த பியூட்டிஃபுல் என்ன சாஸ்திரத்துல வந்து ஆசை என்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போறோம். ஆசை அப்படிங்கிறது கூட இயல்பாக இருக்கின்ற ஒரு ஃபினாமினன், நேச்சுரல் ஃபினாமினன் விச் ரைசஸ் இன் தி மஃப் தாட், என்ன வடிவிலே ஒவ்வொரு மனிதனிலும் உதிக்கின்ற ஒன்று ஆசை. அப்பதான் ஆசை என்ற ஒன்று நமக்கு ஏன் ஏற்படுகிறது சொன்னா, இந்த குறை நான் குறைகளை உடையவன் என்கின்ற எண்ணம் இருப்பதால் தான் ஆசை என்ற ஒன்று நமக்கு ஏற்படுகிறது. இப்ப ஆசை இருப்பது தவறுன்னு சாஸ்திரம் சொல்லல, எல்லோருக்கும் ஆசைகள் இருக்கும், எண்ணற்ற ஆசைகள் இருக்கலாம், நிறைய ஆசைகள் இருக்கலாம், பல்வேறு ஆசைப்படப்படுகின்ற பொருள்கள் மாற்றம் வேறுபாடு இருக்கலாம், ஆசை இல்லாத ஒரு மனித மனம் கிடையாது. அப்ப அதுல வந்து என்னன்னா, எல்லா ஆசைகளுக்கும் நமக்கு மூலமான ஒரு ஆசை என்ன தெரியுமா உங்களுக்கு, ஃபண்டமெண்டல் டிசைர்னு சொல்றோம். அதனால ஃபண்டமெண்டல் டிசைர்னா, நான் வந்து இப்போ நான் ஒரு நாள் சாக போகிறேன், எல்லாருக்கும் தெரியுமா தெரியும் கண்டிப்பா இல்லையா, நான் சாக போகிறேன், ஐ எம் ஐ எம் கோயிங் டு டை ஒன் டே அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக நினைச்சிட்டு இருக்கோமா இல்லையா, சொல்லுங்க. ஒரு நாள் நான் சாக போறேன்னு நினைச்சுதான் இருக்கோம், நான் இப்ப நினைச்சு பாக்குறது இல்லை ஆனா இருக்கா இல்லையா. அப்ப ஐ எம் அ மார்டல், நான் சாக போகின்றவன், ஐ எம் அ மார்டல் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா என்ன நமக்கு சொல்றது இல்ல, கண்டிப்பா நமக்கு இருக்கு மனசுல. சாஸ்திரம் சொல்றது அது தவறான எண்ணம், இட்ஸ் எ ராங் நோஷன் யூ ஹேவ் அபவுட் யுவர் செல்ஃப். அப்போ ஐ அம் அன்ஹாப்பிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு, அதனாலதான் நமக்கு எந்த மாதிரி ஆசை வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் டு லிவ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் டிசைர், ஐ வாண்ட் டு லிவ் லாங், ஐ வாண்ட் டு லிவ் லாங் ஹாப்பிலி, நான் வாழ விரும்புகிறேன், நீண்ட நாள் வாழ விரும்புகிறேன், நீண்ட காலம் வாழ விரும்புகிறேன், நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு லிவ், ஐ வாண்ட் டு லிவ் லாங், ஐ வாண்ட் டு லிவ் லாங் ஹாப்பிலி. புரியுதா? இது வந்து காமன் ஹியூமன் ஃபண்டமெண்டல் டிசையர், எல்லாருடைய ஆழ்மனதில் இந்த ஆசை இருக்கிறது. நீங்க யாரும் எனக்கெல்லாம் இல்லவே இல்லப்பான்னு சொல்லலாம், நீங்க சொல்லுவீங்க நீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது. சாஸ்திரம் இந்த ஆசை வந்து எல்லோருடைய ஆழ்மனதிலும் இந்த ஆசை நிச்சயமாக இருக்கிறது. இந்த ஆசைக்கு என்ன காரணம் அப்படின்னா, உன்னை பற்றி கொண்டிருக்கிற தவறான கருத்து எண்ணம் என்னது, நான் ஒரு நாள் பிறந்தேன், நீங்க இவ்வளவு வயசு ஆறுது, இப்போ ஒரு நாள் நிச்சயமா எல்லாரும் போயிட்டு இருக்கா, நான் ஒரு நாளைக்கு போக தான் போறேன். இந்த எண்ணம் இருக்கனால ஆள் மனதுல ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆசை இருக்குன்னு கேட்டா, நான் வாழ விரும்புகிறேன், நீண்ட காலம் வாழ விரும்புகிறேன், அப்புறம் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு லிவ், ஐ வாண்ட் டு லிவ் லாங், ஐ வாண்ட் டு லிவ் லாங் ஹாப்பிலி. இந்த ஒரு ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கு. இதனால ஃபண்டமெண்டல் டிசையர்னு சொல்றோம், அடிப்படையாக இருக்கின்ற அனைத்து மனித மனங்களிலும் அடிப்படையாக இருக்கின்ற ஒரு ஆசை இது. இந்த ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. இந்த ஆசையே இல்லைன்னா அவங்க மனிதர்களே கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. புரியுதா? அப்ப இந்த ஒரு ஃபண்டமெண்டல் டிசையர் எப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப வந்து சில ஆசைகள் இருக்கா இல்லையா, சில ஆசைகள் வந்து நம்ம நிறைவேற்றலாம், நிறைவேற்றாமலும் விடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து எனக்கு நீங்க எல்லாம் மீட் பண்றீங்க, ஒரு இடத்துல பாக்குறீங்க, ஓ இந்த 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 ஃபர்னிச்சர் நல்லா இருக்கு இந்த இடத்துல, அதே அதை பார்க்குற வரைக்கும் அந்த ஆசை வரல, பார்த்த உடனே என்ன வருது உங்களுக்கு, இந்த மாதிரி ஃபர்னிச்சர் வாங்கணும்னு ஆசை வருது இல்லையா. ஒரு புடவை பாக்குறீங்க, அது வரைக்கும் அந்த ஆசை வரல, இந்த புடவை ஓ இந்த கலர் இந்த டிசைன் நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி கலர் எனக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சவர் ஆசை வருதா இல்லையா. இதுக்கு ஒரு பொருளை பார்த்த பிறகு பார்த்து வருகிற ஆசைக்கு என்ன பேரு, கல்டிவேட்டட் டிசையர்னு பேரு. அந்த மாதிரி கல்டிவேட்டட் டிசையர்ஸ வந்து அது நாம வளர்த்து கொண்ட ஆசைகள் இல்லையா. அந்த கல்டிவேட்டட் டிசையர்ஸ் can be fulfilled, need not be fulfilled. நிறைவேற்றப்படலாம், நிறைவேற்றப்படாமலும் போகலாம். ஏன் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு பட்ஜெட் ஒத்து வராதுன்னு வச்சுங்கோ, என்ன பண்ணுவோம், நிறைவேற்றலாம், நிறைவேற்றாமல் விட்டாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை இல்லையா. We are going to die. இந்த பர்னிச்சர் வாங்கன்னு நம்ம என்ன சாகவ போறோம், அதெல்லாம் கிடையாது. கல்டிவேட்டட் டிசீஸ் வந்து கேன் பி ஃபுல்ஃபில்டு, நீட் நாட் பி ஃபுல்ஃபில்டு. ஆனா சிலதெல்லாம் இருக்கு பாருங்க, இப்ப சாப்பிடணும், ரொம்ப தாகமா இருக்கு, ஜலம் குடிக்கணும், அது என்ன, அது ஆசை தானே, அது ஒரு விதத்துல ஆசைதான். ஆனா அது வந்து நேச்சுரல் ஏர்ஜ்னு சொல்றோம். நேச்சுரல் ஏர்ஜ்ங்கிறது என்ன, இயற்கையாக இருக்கின்ற ஒரு ஏர்ஜ் நமக்கு இல்லையா. அதை வந்து இப்ப கல்டிவேட்டட் டிசீஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணனா ஒன்றும் ஆகாது, ஆனா நேச்சுரல் ஏர்ஜஸ் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். இப்ப சாப்பிடணும்னு இருக்கு பசிக்கிறப்ப இல்லையா, பசிக்கிறப்ப பாப்பனும் வேண்டாம், சாப்பிட்டுதான் ஆகணும். ஒரு நாளைக்கு ஏகாதசிக்கு இருக்கலாம், நாளைக்கு காலம் துவாதசிக்கு டைம் பார்த்துட்டே இருப்போம், எப்பப்ப பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உபவாசம் இல்லையா, இப்ப பாலனம் பண்றதுன்னு சொல்லிட்டு ரெடியா பார்த்துட்டு இருப்போம் நெக்ஸ்ட் டேக்கு. நிறைய பேர் அப்படிதான், ஏகாதசி உபவாசம்னா அன்னைக்கு நைட்ல முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஹோல் நைட் நாளைக்கு காலம்பு என்ன சமைக்கணும் தான், நைட்ல சமைக்கணும், 6 மணிக்கு பாரணம் பண்ணணும்னா நெல்லிக்காய் பச்சடி பண்ணணுமா, அது பண்ணணுமா, இஞ்சி போட்டு மோர் குழம்பு வைக்கணுமா, இதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு சாப்பிடாம இருக்கிறது வந்து முடியாது, அது நேச்சுரல் ஏர்ஜ் இல்லையா. இப்ப நேச்சுரல் ஏர்ஜ் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட், அது இயற்கையாக இருக்கின்ற நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும், தகவாத ஜலம் குடிச்சுதான் ஆகணும். இப்ப கல்டிவேட்டட் டிசைர் மாதிரி கிடையாது, ஐ வாண்ட் டு ஈட், ஐ வாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொன்னா அது வந்து நேச்சுரல் ஏர்ஜஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும், சாய்ஸ் கிடையாது. இத ஒரு நாளைக்கு தான் இருக்கலாம், சாய்ஸ் கிடையாது, சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனா ஃபண்டமெண்டல் டிசீஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம், பண்ணட்டாலும் பரவாயில்லை. அதே மாதிரி நல்லா வச்சுக்கோ, ஐ வாண்ட் டு லிவ் லாங் ஹாப்பிலி அப்படிங்கிறது வந்து இமோஷன், நேச்சுரல் இமோஷனல் ஏர்ஜ். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு ஞானத்தை அடைவதில் சாய்ஸ் இல்லைன்னு சொல்ல வர. எப்படி ஐ வாண்ட் டு ஈட்டுங்கிறது நேச்சுரல் பயாலஜிக்கல் பிசிக்கல் ஏர்ஜா இருக்கிறதுனால நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும் இல்லையா, சாய்ஸ் கிடையாதுல. கல்டிவேட்டட் டிசைர் மாதிரி கிடையாது. அந்த புடவை பார்த்தோம், பிடிச்சது புடவை வாங்கணும், வாங்கினாலும் வாங்கலாம், வாங்கறத விட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் சாப்பிடணும்னு இருந்தா பசிக்கு போகணும்னு சொன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் நேச்சுரல் ஏர்ஜ் அண்ட் கல்டிவேட்டட் டிசைர். புரிஞ்சுட்டோம்? கல்டிவேட்டட் டிசைர்ஸ் நீட் நாட் பி ஃபுல்ஃபில்ட், மே பி ஃபுல்ஃபில்ட், பட் நேச்சுரல் ஏர்ஜஸ் மஸ்ட் பி ஃபுல்ஃபில், தேர்ஸ் நோ சாய்ஸ். எப்படி ஐ வாண்ட் டு ஈட், ஐ வாண்ட் டு ட்ரிங்க் அப்படிங்கிறது நேச்சுரல் பிசிக்கல் பயாலஜிக்கல் ஏர்ஜோ, அதே மாதிரி ஐ வாண்ட் டு லிவ் லாங் ஹாப்பிலி அப்படிங்கிறதும் நேச்சுரல் இமோஷனல் ஏர்ஜ். அப்ப என்ன அர்த்தம் நேச்சுரல் இமோஷனல் ஏர்ஜ்னு? அர்த்தம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும், அது சாய்ஸ் கிடையாது. ரொம்ப முக்கியமான படம் நான் சொல்லிட்டு இருக்கிறது இங்க கேக்கு. ஹோப் யூ ஐ யூ சீ தட் இம்பார்ட்டன்ஸ். யூ ஹாவ் டு சீ த சாய்ஸ்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ் இல்லையா, நேச்சுரல் ஏர்ஜ். அதனாலதான் இந்த ஏர்ஜ் இந்த ஏர்ஜ் வந்து நமக்கு ஐ வாண்ட் லிவ் லாங் ஹாப்பிலிங்கிறது ஃபண்டமெண்டல் டிசையர், ஃபண்டமெண்டல் ஏர்ஜ். நமக்கு இருக்க எல்லா ஆசைகளுமே இங்கில இருந்து முளைக்கிற ஆசைகள் தான். I want to live long happily, நான் நீண்ட நாள் சந்தோஷமாக வாழணுங்கிற ஒரு ஆசையினாலதான், அதான் ரூட் டிசைர். எல்லா ஆசைகளும் வருது உங்களுக்கு, ஆல் கல்டிவேட்டட் டிசைர்ஸ் உங்களுக்கு எல்லாமே இல்ல, சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டிசைர். புரியுதா? இந்த ஃபண்டமெண்டல் டிசைர் இருக்கிற வரைக்கும், as long as his fundamental desire of wanting to live long happily இருக்கிற வரைக்கும், நிறைய ஆசைகள் நமக்கு ஏதோ ஆசைகள் வந்துட்டு இருக்கும். எத்தனை ஆசைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கோ, அத்தனை ஆசைகளுமே இந்த ஃபண்டமெண்டல் டிசைர்னுடைய சிம்டம்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சாஸ்திரத்துல, நம்ம சாஸ்திரத்துல எங்கேயுமே எப்பவுமே ஆசைப்படுவது தவறு என்று சொல்லவில்லை. ஆசைப்படுறது தவறுன்னு சொல்லல, ஆசை விடுன்னு சாஸ்திரத்துல சொல்லல, ஆசை நிறைவேற்றாதேன்னு சாஸ்திரத்துல சொல்லல. அவர் சாஸ்திரம் நெவர் எக்ஸ்பெக்ட்ஸ் டு கோ அகேன்ஸ்ட் தி கரண்ட் இல்லையா. நம்மள வந்து சாஸ்திரத்துல வந்து எதுவுமே, ஆசை என்பது இயல்பாக இருக்கின்ற ஒன்று. ஆசையை விடு, ஆசையை அடக்கு, ஆசையை ஒடுக்கு, ஆசையை விடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது, சொல்லவும் இல்லை. ஏன்னா நாம் ஆசைகளை தோற்றுவிக்கவில்லை, நாம் ஆசைகளை, நாம் வந்து வி ஆர் நாட் கிரியேட்டிங் டிசைர்ஸ், வி டு நாட் கிரியேட் டிசைர்ஸ். நாம் ஆசைகளை நம்ம தோற்றுவிக்கிறது கிடையாது, இயல்பாக இருக்கின்ற ஒன்று. அப்ப ஆசை ஏன் இருக்கு? ஃபண்டமெண்டல் டிசைர் இருக்கிறதுனால எல்லா ஆசைகளும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எல்லா ஆசைகளுக்கும் காரணம் இந்த ஃபண்டமெண்டல் டிசைர். இந்த ஃபண்டமெண்டல் டிசைருக்கு காரணம் நான் என்னை பற்றி கொண்டிருக்கின்ற தவறான எண்ணம், ஐ எம் அ மார்டல்ங்கிற எண்ணம். புரியுதா? ஐ எம் அ மார்டல் தவறான எண்ணம் ஏன் இருக்குன்னா அத்தியாரோபத்தினால இருக்கு. நான் அல்லாதவைகளை நான் என்று எடுத்துக் கொள்வதால இந்த அந்த இருக்கு, எண்ணம் இருக்கு. நான் ஏன் அத்தியாரோபம் ஏன் இருக்குன்னா அத்தியாசத்தினால இருக்கு. அத்தியாசம் இருக்குன்னா அஜ்ஞானத்தினால இருக்கு. அப்போ அஜ்ஞானம்தான் மூல காரணம் ஆசைக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் ஆசையும் இருக்கும். அதனால அஞ்ஞானத்தை பத்திரமா உள்ள வச்சு பூட்டிட்டு ஆசை மட்டும் உடனும் உடனும் உடனும்னு பார்த்தா என்ன ஆகும் சொல்லுங்க? கீழே வேற விட்டுட்டு மேல மரத்தை விட்டு வச்சு மடி மடி தொலைஞ்சுட்டே இருக்கும். சோ லாஜிக்கல், எங்குமே சோ பியூட்டிஃபுல், நோவேர் இட் கான்ட்ரடிக்ட்ஸ் யுவர் ரீசனிங். சிபி சாஸ்திரம் இன்ஃபேக்ட், அதான் நம்ம நம்மெல்லாம் வந்து வி ஆல் தீனாக தீனாக நடத்தோம். வி ஆல் டிசர்வ் பிட்டி, வி ஆல் டிசர்வ் மர்சி, பாவனமா இல்லையா? தட் இஸ் வை இந்த சாஸ்திரத்துக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா மாட்டின்னு இருக்கவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுனாலதான் சுத்திக்கு மாத்தான்னு ஒரு பேர். நம்ம அடுத்த சொல்றோம், அடுத்த கிளாஸ் சொல்றோம் பத்தி. இதெல்லாம் நிறைய சொல்லணும், மெதுவா பேசலாம் சரியா? என்ன ஒரே நாள் எல்லாம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு போகணும். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு விஷயத்த. இப்ப என்ன நமக்கு என்ன புரிஞ்சுட்டோம்? இப்போ ஆசை என்பது, டிசையர் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினன், இயல்பாக இருக்கின்ற ஒன்று. எல்லா ஆசைகளுக்குமே அடிப்படையாக இருக்கின்ற ரூட் டிசையர் இல்லையா? இந்த அடிப்படை, இந்த ஃபண்டமெண்டல் டிசையர் ஆஃப் வாண்டிங் டு லிவ் லாங் ஹாப்பிலி, என்ன அதுதான் உங்களுக்கு பேசிஸ் ஃபார் தி எல்லா ஆசைகளுக்கும் அதுதான் காரணம். ஒரு ஆசை நிறைவேற்றினா புதுசா ஒரு ஆசை வரும், ஒரு ஆசை நிறைவேறாம போனா கோபம் வரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆசை நிறைவேறிட்டான் இன்னொரு ஆசை வந்துடும், நிறைவேறலைன்னு சொன்னா கோபம் வரும். அப்ப என்ன அர்த்தம்? ஆசை ஒரு நாளும் ஆனா நிறைய வந்துட்டே இருக்கும். ஆசைகள் என்னைக்குமே நிறைய முடியாது. நம்ம ஃபுல்ஃபில் பண்ண 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 புதுசு புதுசா புதுசு புதுசா ஆசைகள் வரும், தேவைகள் இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் we need not feel guilty about having desires. அப்போ எல்லா ஆசைகளுக்கும் வந்து இமீடியட் காஸ் என்னன்னு கேட்டினா, நம்மை பற்றி நம்ம கொண்டிருக்கிற தவறான எண்ணம், எரோனியஸ் நோஷன், ஐ என்டர்டெயின் அபவுட் மை செல்ஃப் இஸ் தி இமீடியட் காஸ் ஆஃப் தி டிசையர்ஸ், தி ஐ அம் இன்அடிக்வேட்ங்கிற எண்ணம் இல்லையா? ரூட் காஸ் என்ன? இக்னரன்ஸ். அப்ப ஆசைகள் நிறைவேற, ஆசைகள் இருக்கிறப்ப என்னாகும்? ஆசை நிறைவேற்றுறதுக்கு நம்ம வேலை செய்வோம், அதுல வந்து ஆசைகளுக்கு தடைகள் வரும், ஆசை நிறைவேறாம போகும், நிறைவேற வரைக்கும் நம்ம கஷ்டப்படுவோம், அதுல துன்பங்கள் எல்லாம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அப்ப என்னன்னா, இக்னோரன்ஸ் இஸ் தி ரூட் காஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் இமோஷனல் அர்ஜ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். அது எதனால் என்ன பண்றதுன்னு கேட்ட, அதனாலதான் ஆசைகளுக்கெல்லாம் மூல காரணம் அறியாமைதான் நம்ம. அதனால ஆசைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணா தப்பு கிடையாதுன்னு சொல்ல வர, ஆசைகளை விடவும் முடியாது, அடக்கவும் முடியாது. இப்போ ஆசைகளோடு நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, ஆசைகளை எப்படி அதெல்லாம் சமாளிக்கணுங்கிறத நம்ம படிக்க போகிற அடுத்த கிளாஸை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சோம் சொன்னால், இந்த ஆசைகளை நிறைவேற்றும் பொருட்டு செயல்களை செய்கிறோம். அப்போ ஏன் செயல்களை பண்ணுறோம்னா, ஆசைகளுடைய உந்துதலால் செயல்களை செய்கிறோம். இப்போ வாட் இஸ் த காஸ் ஆஃப் தி ஆக்ஷன்? நாம் செய்யற ஒவ்வொரு செயலுடைய காரணம் என்ன? ஆசை. ஆசைக்கு காரணம் அறியாமின்னு சொன்னா, செயலுக்கும் என்ன மூல காரணம் என்ன? இக்னரன்ஸ் தான். இப்ப செயல் புரிந்தா நமக்கு என்ன வரைக்கும்? கண்டிப்பா செயலுக்கு விளைவு உண்டு, பலன் உண்டு இல்லையா? அப்புறம் பலன் இருந்தா என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். பலனை அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்து தர்மத்திற்கு புறம்பாக இல்லாத செயலை செய்தால் நமக்கு புண்ணியம் உண்டு. தர்ம தெரியாம ஆசைகளுடைய உந்துதலால் தர்மத்திற்கு புறம்பாக செயல்படணும்னா அதற்கு பாபம்னு பேரு. பாபத்தையும் அனுபவிக்கணும், புண்ணியத்தையும் அனுபவிக்கணும். இன்பம் துன்பம் இரண்டும் என்னன்னா டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் புண்ணியம் அண்டு பாபம்னா அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு வேண்டி மறுபடியும் பறக்கணும். புரியுதா? இப்போ புனர்ஜென்மா எதற்காக மீண்டும் பிறக்கணும்னா இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக. இன்ப துன்பங்கள் ஏன் வருதுன்னா புண்ணிய பாபத்தினால வருது. புண்ணிய பாப்பங்கள் நமக்கு எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து அன்கேஷ்டு செக், அதெல்லாம் சரிதா நம்முடைய செயல்களால வருது. நம்ம செயல்களை ஏன் செய்தோம்னா ஆசைகளால செய்கிறோம். ஆசைகள் ஏன் வருதுன்னா நமக்கு இமோஷனல் ஏர்ஜ் இருக்கிறதுனால. இமோஷனல் ஏர்ஜ் இருக்குன்னா அகங்காரத்தினால, நம்மை பற்றி தவறான கருத்தினால. எரோனியஸ் நோஷன் ஏன் நமக்கு ஏன் இருக்குன்னா எரோனியஸ் பர்செப்ஷனால. எரோனியஸ் பர்செப்ஷன் ஏன் இருக்குன்னா செல்ஃப் இக்னோரன்ஸால. புரியுதா? அப்போ இந்த வாட் இஸ் திஸ் பீங் பார்ன் அகெயின் அப்படின்னா நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து இப்பதான் இன்னும் நம்ம முதல் படியிலே தான் இருக்கோம். செகண்ட் ஸ்டெப்புக்கே இன்னும் போகல. இன்ட்ரோடக்ஷன்லயே இது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு இன்ட்ரோடக்ஷன் அவங்க பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க தான் என்னுடைய விக்டிம்ஸ் ஆஃப் மை தமிழ் கிளாஸ், பலி பசுக்கள். தெரியுதா? நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு தமிழ் பேசுறதுனால ஆசை எனக்கு. அது ஒரு எனக்கு ஒரு திருப்தி படுத்திட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படினாலும் உங்களுக்கு புரியாம மட்டும் இருக்கக்கூடாது விஷயம், அவ்வளவுதான். ஏதோ கொஞ்சம் கலந்து கலந்து பேசினாலும் இது நல்லா புரிஞ்சுட்டு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். இல்லை இதில் வந்து சாஸ்திர பாடத்தில் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்பட்டுனா எனக்கு பாபம் வந்துடும். உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. உங்கள் சந்தேகங்கள் தான் கண்டிப்பாக கேளுங்க, நான் தெளிவுபடுத்திடுறேன். என்ன பாடம் பேசணுமோ என்ன கேட்குறமோ அதில் இருக்க சந்தேகங்களை மட்டும் கேட்கணும். அப்புறம் இது கேட்குறப்ப நம்ம எப்படின்னா கேட்கறதில் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸை கட் பண்ணாதீங்க, சரியா? இன்கேஸ் ஏதாவது முக்கியமான வேறு கட் பண்ண வேண்டி வந்தாலும் அது வந்து ரெக்கார்டிங் கேட்டுருங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா சிஸ்டமேட்டிக் லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் யூ டோன்ட் லீப் மிஸ் த லிங்க்ஸ். அப்போதான் கிளாரிட்டி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு இன்னைக்கு? ஓகே. யூ கேன் டெக்ஸ்ட் மீ எனி டவுட்ஸ் யூ ஹேவ், யூ கேன் ஆல்வேஸ் டெக்ஸ்ட் மீ. இந்த டெக்ஸ்ட் பண்ணலாம், சரியா? ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் தத்சத். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.